ಕರಾಪಜೇಯ ಫಲೈ ನಯನೆ ಶೇಷಾಚಲೇಂದೋ ತಾರಾ ಮೈತ್ರೀ ದಧಾನಯ ಕರುಣೆ ದೃಷ್ಟಸ್ವಯೈವ ಜನಿಮಾಯಾನೆ ಅಪವರ್ಗಂ ಅಶಿಷ್ಟಪಜ್ಯಮನುಭವತಿ. ಸಮಯೋಪನತೈ ತಪ ಪ್ರವಾಹೈ ಅನುಕಂಪೇ ಕೃತ ಸಂಪ್ಲವಾ ಧರಿತ್ರೀ ಶರಣಾಶತ ಸಸ್ಯ ಮಾಲಿನೀಯ ವೃಷಶೈರೇಶ ಕೃಷಿವಲಂ ವಿನೋತಿ ಕಲಶೋಧಿ ಸಂಪದೋ ಭವನ್ಯಾ
ಸ್ವಾಮಿ ಹೇಳಿ. ಹಲೋ ಅಡಿಯನ್ ಸ್ವಾಮಿ ಬ್ರಿಜ್ ಕೇಳ ಅಡಿಯನ್ ಅಡಿಯನ್ ತಿರುವಳ್ಳ ಬರೀ ಆರಂಭಿಸಲಾ ಬ್ರಿಜ್ ಹೇಳಿ ಆಚೆ.
ಹಾ ಸರಿ. ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾದ ಬೋಧಂ ತತ್ಪಾದ ಯುಗ್ಮ ಸರತೀರುಗ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮಕೃತ ಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತೋ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಎನ್ನು ಇರು ತಂದಳಿದ್ದವರೇ ಶರಣಂ ಪುಕ್ಕು யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் வெறும் போதோர் வந்த வள்ளல் பிரியனும் வியாழ வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனை நாதன் இன்ன முதத் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே சமஸ்தஜனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ಶ್ರೇಯಸೀಂ ಶ್ರೀನಿವಾಸಸ್ಯ ಕರುಣಾಮಿವ ರೂಪಿಣೀಂ ಕುಮವ್ಯನಪಧಿಂ ವಂದೇ ಕರುಣಾವರುಣಾಲಯಂ ಋಷಶೈಲತಪಸ್ಥಾನಾಂ ಸ್ವಯಂ ವ್ಯಕ್ತಿಮುಪಾಗತಂ ದಿಶಂತು ಮೇ ದೇವ ದದಾತ್ವದೀಯಾದಯಾತರಂಗಾನುಚರಾಃ ಕಟಾಕ್ಷಾಃ ಶ್ರೋದ್ರೇಷ ಪುಂಸಾಂ ಅಮೃತಂ ಕ್ಷರಂತೀಂ ಸರಸ್ವತೀಂ ವಂಚಿತಕಾಮಧೇನುಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಗುರುಣಾಲಬ್ಧವೇದಾಂತಯುಗ್ಮೋ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪದಯೋರರ್ಪಿತಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀರಂಗನಾಥಾಕ್ವಯಮುನಿಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಸಂಶಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ. ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயத்தை மகோன்னதமாக உலகமெல்லாம் தெரிந்து கொள்ளும்படியாக, உலகமெல்லாம் பாராட்டும்படியாக அநேகம் ஆயிரம் சிஷ்யர்கள் இந்த சம்பிரதாயத்தில் வந்து சேர்ந்து ஸ்ரீமத் ஆண்டவனை ஆச்சாரியராக வரித்து கொண்டு ஆத்மக்ஷேமத்தை அடையும்படியாக பலவிதமான தம்முடைய பிரபாவத்தினாலும் தாம் பட்ட சிரமத்தினாலும் விசேஷமாக பாத யாத்திரை பாரத பூராவும் செஞ்சு அனுகிரகித்த ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குழந்தை ஆண்டவனுடைய திவ்ய பிரபாவத்தை சில வாரங்களாக கேட்டுக்கொண்டிருக்கோம். ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குழந்தை ஆண்டவன் அவதரித்த ஆச்சாரியராக அவதரித்த கால நிலைமை அப்படி ஒரு ஆச்சாரியர் அவ்வளவு தேவையாக இருந்தது. எப்படி ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதரித்த போது அப்படி ஒரு ஆச்சாரியர் நம்ம பாரத பூமிக்கு அப்படி ஒரு ஆச்சாரியர் அவசியம் தேவையாக இருந்ததோ, அதே போல ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் அவதரித்த காலம் ஸ்ரீமத் ஆண்டவன் அப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கால தேவையாக கூட இருந்தது. பாஷ்யக்காரர் அவதரித்த போது பாரதமெல்லாம் அத்வைத சம்பிரதாயம் பிரச்சாரம் ஏற்பட்டு பிரம்மம் நிர்குணமாக்கும் அந்த பிரம்மண அந்த பிரம்மத்தை தத்துவமதி என்ற வாக்கியத்தினாலே நானே பிரம்மம் என்று அகம் பிரம்மாஸ்மி என்றதான பாவனை யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்கள்தான் பிரம்மத்தை அடையிறா. பிரம்மமானது எந்த விதமான விசேஷணங்களும் விசேஷங்களும் அற்றது என்று இப்படியெல்லாம் சகுண பிரம்ம உபாசனம் என்பதெல்லாம் கூட ஒரு மட்டமான ஒரு தியான நிலைதான் என்ற அளவுக்கு பிரச்சாரம் ரொம்ப வலுத்து போயிருந்தது. அந்த அத்வைதம் பல பேருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தாலும் அது சாட்சாத் சர்வேஸ்வரனையும் கூட சர்வேஸ்வரன் இல்லை என்று காட்டும் அளவான அந்த அத்வைத ஒரு சித்தாந்தத்துக்கு யாராவது அப்பொழுது அதுக்கு அதை ஜெயிப்பதற்கு அது தவறு என்று சொல்வதற்கு இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஆச்சாரியர் ஒரு மகா புருஷர் தேவையாயிருந்தது. ஏன்னா அவ்வளவு வலுத்து போயிருந்தது அத்வைதம். பிரம்மம் நிர்குணம் என்று சாதிச்சு வச்சுட்டார் சங்கராச்சாரியர். இல்லை பிரம்மம் சகுணம்தான், பரம கல்யாண குணங்களோடே உடையவன், பரம காருணிகன், எப்பொழுதும் திவ்யமங்கள விக்கிரகத்தோடே இருப்பவன், ஸ்ரீவைகுண்டம் என்கிற லோகத்திலே நித்திய சூரிகளோடே பெரிய வாழ்வாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இதே போலே பக்தர்களுக்கும் அந்த வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று பல பிரயத்தனங்கள் செய்து கொண்டு அதற்காக ஜெகத் சிருஷ்டி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான லக்ஷ்மிபதியான சர்வேஸ்வரன் என்றதான இந்த அம்சத்தை எல்லாரும் இழந்திருந்த சமயம் அப்போது. அப்போது ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதரித்து அவித்யை என்றதான ஒரு விஷயத்தை இல்லாத ஒன்றை கல்பிச்சு அதனாலே ஜகத்து உண்டாச்சுது, அதனாலே ஜகத்து என்று நாம் பிரமிக்க வேண்டும்படியாயிருக்கு, பிரமிப்பது உண்மையிலேயே பிரம்மம்தான், அதனாலே நீயே பிரம்மந்தான் பிரமித்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய பிரமம் போய் நீ பிரம்மத்தோட ஐக்கியமாக வேண்டியதுதான் உனக்கு முக்தி என்றெல்லாம் இல்லாத சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சிருந்தது. தீர்த்து கட்டுறதுக்கு எப்படி ஒரு பாஷ்யக்காரர் என்று ஒரு பெரிய ஆச்சாரியர் தேவையாய் பாரதம் பூராவும் சஞ்சாரம் பண்ணி தன்னுடைய பிரபாவத்தாலும் வாக் பிரபாவத்தாலும் தன்னுடைய சரித்திர பிரபாவத்தினாலும் நிலைநாட்டினாரோ, அதே போல ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டான் அவதரித்த போதும் ஒரு அசௌகரியம் இருந்தது. அது என்ன அசௌகரியம்னா, ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்தாபித்து வைத்த ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்துக்கு 74 சிம்ஹாசனாதிபதிகள் இருந்தா, அந்த 74 சிம்ஹாசனாதிபதிகள் ஆச்சாரிய புருஷர்களாக பரம்பரையாக வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய விளக்காய் இருந்துட்டு வந்தவா, எல்லாரும் காலப்போக்கில் ஒரு வெளிநாட்டு மோகத்தினாலும் வெளிநாட்டு படிப்பினாலும் ஆச்சார குறைவினாலும் ஆச்சார ஸ்ரத்தையின்மையினாலும் வேதாந்த சித்தாந்தத்திலே பிரவேசம் இல்லாமல் போய் வைதிகர்கள் என்று சொல்லும்படிக்கு கூட ஒன்றும் இல்லாமல் போன போது அப்பேற்பட்ட ஆச்சாரிய புருஷர்களையெல்லாம் நம்பிக்கொண்டு வாழ்ந்து சம்பிரதாயத்திலே தாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக நல்லவர்களாக இருந்த சிஷ்ய வர்க்கங்களுக்கெல்லாம் இனிமேல் யார் ஆச்சாரியரா கிடைக்க போறார் என்றுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு வழி இல்லாத போக்கு இல்லாததானே என்ன என்ன செய்ய போகிறோம் என்றுதான் ஒரு ஒரு பயத்தை தரும்படியான காலம் ஆயிடுத்து. அதாவது ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாரும் தங்கள் ஆச்சாரிய புருஷர்கள் என்கிற தொழிலையே விட்டு விட்டு போய்விட்டார்கள். அப்போது சிஷ்ய வர்க்கங்கள் என்ன பண்ணுவா? அதுவும் தேசிக சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்களையே நம்பி நமக்கு எல்லாமும் ஆச்சாரியால் தான் என்றுதான விசுவாசத்தோடு இருந்த குடும்பங்களுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியர் தேவையாயிருந்தார். பிராச்சீனமான பாஷ்யக்காரர் சம்பிரதாயத்தை பாஷ்யக்காரர் போலேயே நிர்வகித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு ஆச்சாரியர் கிடைப்பாளான்னு ஏங்கிக் கொண்டிருந்த போதுதான் ஸ்ரீ திருக்குடந்தை ஆண்டவன் எல்லாரும் அந்த ஆச்சாரியர்கள் வேண்டும் என்று எதிர்பார்த்தவாளுடைய எதிர்பார்ப்ப தானாக இருந்து பூர்த்தி செய்து கொண்டு சஞ்சாரம் பண்ணி அவளுக்கெல்லாம் அந்த ஆச்சாரியர் செய்ய வேண்டிய பரம கிருபையான காரியத்தை செய்து கொடுத்து அதனாலே ஆயிரம் ஆயிரம் சிஷ்யர்கள் சேரும்படியாக ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயத்தை வலுப்படுத்தினார். அதனாலே சிஷ்யாளுக்கு தேவை என்பது ரொம்ப இருந்தது. அப்படியாக ஸ்ரீமத் ஆண்டவன் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த போது பரிபூர்ண ஆச்சாரியராக எழுந்தருளிருந்தார் என்று பார்த்தோம். தம்முடைய விடியற்கால அனுஷ்டானம் உண்டு, பாதுகாராசனம் உண்டு, அதற்கு அடுத்ததாக பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைப்பார், பிரவச்சனம் காலக்ஷேமம் சாதிச்சுப்பார், பரநியாசம் பண்ணி வைப்பார், அடுத்தது ஆத்தியான்மிக ஸ்நானத்துக்கு வெள்ளியாகும், ஆத்தியான்மிகமாகி ஆத்தியான்மிக அனுஷ்டானம் முடிஞ்சு மாதோகரம் பிக்ஷை என்பது ரொம்ப லகுவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப லகுவாக இருக்கும். அத்தனை சஞ்சாரம், அத்தனை நடை, அத்தனை பரிசிரமம் இருந்தாலும் அந்த திருமேனிக்காக என்று ஒரு நாளும் பரிந்து கொண்டு தாம் ஒன்றுமே செய்து கொண்டதில்லை ஸ்ரீமத் ஆண்டவன். ஒரு சமயம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீமத் ஆண்ட பலமுறை ஒரு முறை என்று கூட இல்லை பலமுறை முக்கூர் அழகி சிங்கர் ஸ்ரீமத் ஆண்டவனிடத்துல ரொம்ப பரிவோடு இன்னைக்கு என்ன பிக்ஷை, இன்னைக்கு பிக்ஷையில் என்ன அமைஞ்சது அப்படின்னு கேட்பார். பக்கத்தில் இருக்கிற கைங்கறி ஒரு ஆள் இன்னைக்கு தான் பிக்ஷையில் தலிகைன்னு சொன்னா, ஏன் இப்படி நல்ல பதார்த்தங்களாக பண்ணி நல்ல வஸ்துக்களாக பண்ணி நிறைய சாப்பிடக்கூடாதா, ஏன் இப்படி ஏழை சாப்பாடாக சாப்பிடணுமா என்று கேட்டாகும். கைங்கரிய பிராளிடத்துல அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோ ஆண்டவனுக்கு பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி ஆகும். ஆனால் ஆண்டவன் அதெல்லாம் எதையும் வரமாட்டார். என்ன ஐஸ்வர்யம் குறைஞ்சது, ஏன் இப்படி ஏழை சாப்பாடு என்று எல்லாம் கூட கேட்டாகும் ஸ்ரீமத் ஐஷங்கர். எப்பவும் ரொம்பவும் லகுவான ஆகாரம் தான் ஸ்ரீமத் ஆண்டவன் சாப்பிட்றது என்பதே ரொம்ப அஞ்சு நிமிஷம், ஏழு நிமிஷம், மூணு நிமிஷம் என்று அதற்குள்ளேயே பிக்ஷையை முடிச்சுட்டு வந்தாயிடும். அதுக்கு முன்னாலே ஒன்றும் சாப்பிட்டிருக்க மாட்டார், பின்னாலேயும் ராத்திரி ஏதாவது கொஞ்சமாக பலகாரம் பண்ணியாகும். இப்படி ஒரு ஆகாரம் என்பதே ரொம்ப சொல்பமாக அதிலேயே ஜீவிச்சுண்டு பெரிய பெரிய யாத்திரைகள்லாம் எவ்வளவு தூரம் எத்தனை பெரிய காரியங்கள்லாம் பண்ணியாச்சு. ஒரு நாள் முழுவதும் ஆச்சாரியராகவே எழுந்துள்ளிருப்பாரே ஒழிய ஒருபோதும் வீணான ஒரு வியர்த்தமான ஒரு பொழுதுபோக்கான அம்சம் என்பது ஒன்றுமே கிடையாது ஸ்ரீமத் ஆண்டவனிடத்துல. அப்போ 12:30 ஒரு மணி வரைக்கும் இப்படி காரியம் ஆச்சுதுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது கிரந்தங்கள் எழுதுறது, கிரந்தங்கள் சேவிச்சுட்டு இருக்கிறது இல்லை, மத்தியானம் சில சமயம் காலக்ஷேமம் சாதிச்சாகும், அதுவும் முடிஞ்சால் சாயங்காலம் அஸ்தமனத்தும் போது அனுஷ்டானத்தை அந்த சூர்யாஸ்தமன சமயத்தில் ஒரு நாளும் அந்த அஸ்தமன சமயம் தாண்டி சாயம் சந்தியன்றதே கிடையாது. அப்படியே அந்த சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில் சரியான காலத்திலே சாயம் சந்தியை பண்ணி அதற்கப்புறமும் கூட யாத்திரையாவது பிரவச்சனமாவது இருக்கும், அதுக்கப்புறம்தான் சயனத்துக்கு வெளியாகும். நாள் பூராவும் இப்படி ரொம்ப வசத்தியான ஆச்சாரிய கிருத்தியமாகவே எழுந்தருள் இருந்து ஒவ்வொரு நாளும் இதே போல இப்படி பூர்வாச்சாரியர்கள் எப்படி எல்லாம் இருந்தாலும் அதே போலே பரம பவித்திரமான ஜீவனம் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவனுடையது. அது கூடவே இருந்து அனுபவிச்சவாளுக்கு இப்படி ஒரு அச்சஞ்சலமான வேறொரு விஷயத்திலே கொஞ்சமும் நாட்டமும் இல்லாமல் வேறொரு விஷயத்தினாலே ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல் ஒரு சமயத்திலும் அந்த ஒரு க்ஷணமும் கூட வீணடிப்பது என்று இல்லாமல் சம்பிரதாயத்துக்காக அனுஷ்டானத்துக்காக பூர்வாச்சாரியர்களுக்காக சிஷ்யர்களுக்காக என்று இப்படியே எழுந்தருள் இருந்த ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான பெருமைகள், பல பல விதமான பெருமைகள், அதில் சில சில அம்சங்கள் எல்லாம் நாம் ஓரளவு அனுபவிச்சோம். ஆண்டவனுடைய உபன்யாசத்தை கேட்டு அந்த உபன்யாசத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையே மாற்றிக்கொண்டவா ரொம்ப அதில் ஈடுபட்டு கேட்டால் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருவாக்கத்தான் கேட்கணும் என்ற அளவுக்கு, அது உபன்யாசத்திலும் கூட ஒரு ஹீரோ வர்ஷிப் என்று சொல்லும் அளவுக்கு ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான உபன்யாசத்தினுடைய ஈர்ப்பு அந்த மாதிரி இருக்கும். எத்தனையோ பேர் ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான உபன்யாசத்தினாலே தங்களுடைய மனசிலே ரொம்ப சாத்விகமான பாவத்தை கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள்லாம் ரொம்ப பேர் உண்டு. ரொம்ப பேர் தங்களை மாற்றிக்கொண்டவா கூட உண்டு. ஒரு சமயம் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, ஸ்ரீமத் ஆண்டவன் ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில் ஏகாதசி அன்னைக்கு சாயங்காலம் பிரவச்சனம் பண்ணி ஆகும். ஏகாதசி அன்னைக்கு பிரவச்சனம் பண்ணுறதில் ஒரு ஆசை. ஏகாதசினாலே அது பெருமாளுக்காக இருக்க வேண்டிய தினம் அல்லவா? அதில் பகவத் சிந்தனத்தோடே பகவத் பிரபாவத்தை பேசிக்கொண்டு கொஞ்சம் நேரம் செலவழித்தா அது ரொம்ப திருவுள்ளத்துக்கு இதமாக இருக்கும். அதனால் ஏகாதசினா அத்தனை உபவாசத்துக்கும் நடுவில் அதுவும் ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கட்டுமேனு சாயங்காலம் பிரவச்சனம் அவசியம் பண்ணியாகும். நாம் எல்லாம் ஆகாரம் இல்லைன்னா ஓஞ்சி போயிடுவோம். ஸ்ரீமத் ஆண்டவன் அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு பலகாரம் கூட பண்ணாமல் உபவாசம் இருந்தபோது சாயங்காலம் அந்த பிரவச்சனத்தில் கொஞ்ச நேரம் பெருமாளை இந்த பகவத் விஷயத்தை சத்விஷயத்தை பேசிக்கொண்டு சத்தான சிஷியர்களோட நல்ல பொழுதாக போக்கலாம் என்று பிரவச்சனம் பண்ணியார வழக்கம். அன்னைக்கு சாயங்காலம் விபீஷண சரணாகதியை பற்றி ஸ்ரீரங்கத்திலே பிரவச்சனம் பண்ணியாச்சு. சரணாகதி, அதுவும் சரணாகதி சம்பிரதாயத்தை நிலைநாட்டிக்கொண்டு பாஷ்யக்காரர் போல எழுந்தருளிக்கக்கூடிய ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான அந்த உபன்யாச சக்தி, அந்த எல்லாம் ரொம்ப அனுபவிக்கிறதுக்கு கிடைக்காத ஒன்று. ஸ்ரீமத் ஆண்டவன் பிரவச்சனம் பண்ண போது ஸ்ரீரங்கத்தில், அப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் திருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அரையர்கள்னு, அந்த அரையர் குடும்பத்தை சேர்ந்தவா ஒரு நாலு பேர் அன்னைக்கு எதேச்சியாக ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பிரவச்சனத்துக்கு வந்திருந்தா. அன்னைக்கு சரணாகதி பிரகரணம், சரணாகதியை அவசியம் ஒரு ஜீவாத்மா செய்து கொள்ள வேண்டும், அதுதான் வேதாந்தத்துக்கெல்லாம் கிழங்கா இருக்கக்கூடியது என்று கூட சொல்லியிருக்கா ஈட்டில். சர்வ வேதாந்த சாரங்களுக்கும் சர்வ வேதாந்த சாஸ்திரங்களுக்கும் கிழங்கா இருப்பது பிரபத்திரான், இதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் என்று ஈடுகூட சொல்லியிருக்கு. அவசியம் பாஷ்யக்காரர் பண்ணிக்கொண்டு சரணாகதி, சாட்சாத் சர்வேஸ்வரன் நமக்காக காத்து கொண்டு வந்து சரணாகதிக்கு பலன் கொடுக்கிறான். என்ன தோஷத்தினாலும் ஒரு தோஷம் வராது சரணாகதர்களுக்கு. சர்வ பாபத்துக்கும் நிவர்த்தனமாயிருக்கும், சர்வருக்கும் யோக்கியமாயிருக்கும். கங்கா ஸ்நானம் பண்ணுவதற்கு யாருக்கு யோக்கியதை இல்லை, அதுபோலே சரணாகதி பண்ணுவதற்கு யாருக்கு யோக்கியதை இல்லை. நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் பரிகிரகித்து போன்றதான உத்தமமான உபாயமாக்கும் சரணாகதி. விபீஷண சரணாகதி பிரகரணத்திலே சர்வேஸ்வரன் ஒரு முறையும் வந்து சரணாகதி பண்ணிப்பாரேன், உனக்கு எல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்லி வைத்தான். அந்த சமயத்திலே விபீஷணோவா சுக்ரீவா எரிவா ராவண ஸ்வயம், விபீஷணன்தான் விபீஷணனாகவே வந்து சரணாகதி பண்ணுகிறானோ, இல்லை ராவணன்தான் விபீஷண வேஷத்திலே வந்து பொய்யாக ஒரு சரணாகதி பண்ணுகிறானோ, யாரு வந்து சரணாகதி பண்ணினாலும் அவனுக்கு நான் ரட்சகனாயிருப்பேன் என்று இப்படி பரம காருணிகன் எவ்வளவு இறங்கி வந்து சரணாகதியை உபதேசித்து போந்தானே என்று அந்த சரணாகதியினுடைய மகிமையிலே ரொம்ப ஈடுபட்டு, யார் நெஞ்சிலும் இப்படி சர்வேஸ்வரன் தான் ஏங்கி கொண்டிருப்பதா, ஏங்கி கொண்டு ஒரு சரணாகதன் வருவானோ என்று காத்து கொண்டிருக்கிறதான இந்த அனுஷ்டானத்தை நம்முடைய ஜீவனத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஆச்சாரியாளிடத்திலே போய் எனக்காக ஒரு சரணாகதி எம்பெருமானிடத்திலே விஞ்ஞாபிக்க கூடாதா என்று கேட்க வேணும், அவ்வளவுதானே. ஆச்சாரியாரிடத்திலே என்னென்னவோ கேட்கறா, வந்து நான் சௌக்கியமா இருக்கணும்னு கேட்கறா, குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்கறா, எனக்கு உடம்பு சரியாகணும்னு கேட்கறா, என் வியாபாரம் நன்னா இருக்கணும்னு கேட்கறா, பையன் நன்னா பாஸ் பண்ணணும்னு கேட்கறா, இப்படி எத்தனையோ கேட்டு கேட்டு ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தை கேட்கிறவா, எனக்காக பெருமாளிடத்திலே ஒரு சரணாகதி பண்ணு என்று கேட்கத்தானே, அதுக்கு மேலே என்ன காரியம் இருக்கு? இதனாலே சர்வேஸ்வரன் சகல பாப நிவர்த்தியையும் பண்ணி வச்சு சாட்சாத் மோக்ஷத்தையே தருகிறானே. அப்பேற்பட்ட ஆச்சாரியராக எத்தனை பேரை இந்த பிரபஞ்சத்திலே பகவான் அனுப்பி வச்சிருக்கார். அதனால் சரணாகிரி சம்பிரதாயமானது எவ்வளவு எளிமையான சம்பிரதாயம், யாரும் வந்து சேர்ந்து கொள்ளக்கூடியதான சம்பிரதாயம், எந்த சிரமமும் பட வேண்டியதில்லை. சர்வேஸ்வரன் மோக்ஷத்தை அப்படியே காத்து கொண்டு கையிலே வச்சுக்கொண்டு இதோபடி கேட்டபோது தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானே. இப்பேற்பட்டதான சரணாகதியை ஒருமுறை ஏதோ எல்லாம் செய்தா போலே இந்த சரணாகதியை ஒருமுறை நாமும் தான் செய்து வைக்கக்கூடாதா? எத்தனை காரியம் பண்றோம் அதுபோல, எத்தனையோ காரியங்கள் நாம் ஜீவிச்சு நடத்துறா போலே சரணாகதி என்கிறான். இந்த ஒரு ஒரு பிரார்த்தனை ஆச்சாரியனிடத்திலே ஒரு ஜென்மாவிலே ஒரு நாள் வந்து கேட்டு போய் செய்து கொள்ளக்கூடாதா என்று எல்லார் மனசுலையும் படும்படியாக அந்த விபீஷண சரணாகதி பிரகரணத்திலே ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி கொண்டிருந்ததை கேட்டு கலங்கி போய் கண்ணீரோட அழுத கண்ணீரோடே மறுநாள் காத்தால துவாதசி அன்னைக்கு ஆண்டவன் பிக்ஷைக்கு ஆள போற சமயம் முதல் நாள்லாம் உபவாசம், மறுநாள் கால ரொம்ப சீக்கிரம் 7 மணிக்கெல்லாம் ஆண்டவன் பாரண பண்ணி ஆயிடும். பாரண பண்ண போறதுக்கு ஏழ போற சமயத்திலே அந்த 4 தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்த அரியர்கள் வந்துட்டா, அடியவங்களுக்கு பரநியாசம் பண்ணி வைக்க வேணும், எங்க பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டிச்சு சரணாகதியை ஏதோ ஒரு பழக்கத்திலே விட்டு போச்சு எங்க சம்பிரதாயத்திலே, ஆனா ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்ச இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களாலே ஒரு நாள் கூட இனி சரணாகதி அனுஷ்டிச்சு முடியாது, அனுஷ்டிக்காம இருக்க முடியாது, இன்னைக்கே சரணாகதி பண்ணிக்கணும்னு ஒரு பெரிய ஆர்த்தியோடய வந்து கேட்டா. சிஷ்யாலாம் யோ ஆண்டவன் ஏகாதசி உபவாசம் சுவாமி, இன்னைக்கு சரணாகதி வழக்கமா துவாதசி அன்னைக்கு கார்த்தால சீக்கிரம் அம்சேஞ்சாயிடும் ஆண்டவன், அதனாலே கிடையாது இன்னைக்கு கார்த்தால பிக்ஷதான் முதல்ல அப்படின்னு சொன்னா கேட்கலாவும், ஒரு நாளும் இனி தள்ளக்கூடாது ஆண்டவன் சாதிச்சா விட்டு ஒரு நாளும் தள்ளக்கூடாது. நேற்று கேட்ட சரணாகதிய ராத்திரியெல்லாம் நாங்கள் அப்படி நினைச்சு நினைச்சு இப்படி இழந்துட்டோமேன்னு கஷ்டப்பட்டுன்னு வந்திருக்கோம்னு ஆண்டவன் கிட்ட விஞ்ஞாபிச்ச போது ஆண்டவன் பிக்ஷை என்ன அப்ப பிக்ஷை எப்பவும் தான் இருக்கு, நீங்க வாங்கோ நீங்க அழிச்சுண்டு போய் அவளுக்கு குளிர சரணாகதி பண்ணி வச்சு பரிபூர்ணமாக கடாட்சிச்சு அவளுக்கு அனுப்பிச்சு வச்சாச்சு. இந்த விருத்தாந்தம் யாருக்கும் தெரியாது, ஆண்டவன் திருநாட்டுக்கு வேள்வினு அந்த சரம திருமேனியை சேவிக்கிறதுக்கு வந்த அந்த 4 அரியர்களும் விழுந்து சேவிச்சு கதறி அழுது சொல்லிட்டு போனான் இந்த விருத்தாந்தத்தை. இப்படி ஆண்டவன் எங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்தார், எங்களை நாங்களும் சரணாகதி பண்ணிட்டோம் அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு பட்ட பட்னியோட அந்த அவ்வளவு சிரமம் தன் சிரமம் என்று கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம வாங்கோ சரணாகதி பண்ணி வைக்கிறதுக்கு தானே ஆச்சாரியனா இருக்கேன் வாங்கோன்னு சொல்லி அவ்வளவு கிருபையோடய பண்ணினாரேன்னு அரையர்கள் வந்து அழுது கழுத கண்ணீரோடே குமரி அழுது சொல்லிட்டு போனா சரம திருமேனியை சேவிச்சுட்டு. இப்படி சரணாகதி வேண்டாம் பண்ணக்கூடாது என்ன நினைச்சுக்கிறவா கூட உருகி வந்து சேவிக்க முடியா வந்து அன்வயிக்க முடியா இருந்தா சரணாகதி பண்ணிக்கணும்னு ஏங்கிட்டு இருக்கிற எத்தனை சிஷ்யால் வந்து ஸ்ரீமத் ஆண்டவனிடத்துல வந்து அன்வயம் அன்வயம் பண்ணியிருப்பான்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு அத ஸ்ரீமத் ஆண்டவனாலே தெரிஞ்சினவாள்னு அவாவா தான் தெரிஞ்சுட்டு இருப்பா, நான் எல்லாம் ரெக்கார்டில் இருக்குன்னு கிடையாது, எல்லாரும் சொல்லிட்டு இருந்தான்னு கிடையாது. உப்பிலியப்பன் கோவிலிலே கோபால தேசிகாச்சார்னு ஒரு சுவாமி இருக்கார், அவர் ஒரு வியாசத்திலே எழுதியிருந்தார், அவருக்கு தெரிஞ்சவா அவா நம்ம வைஷ்ணவாள் தான், ஆனால் இருந்தாலும் எல்லா வைஷ்ணவாலும் விஷ்ணு பக்தியோடு இருக்காளா ஆச்சாரிய சம்பந்தத்தோடு இருக்காளா, அவளுக்கும் எத்தனையோ வெளிநாட்டு படிப்புகள்லாம் வந்துடுறது, எத்தனையோ இதர சகவாசங்கள்லாம் வந்துடுறது, வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அவநம்பிக்கையும் அத்தோடு சேர்ந்து வந்துடுறது. அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அவநம்பிக்கையோட ஈஸ்வர பெருமாளிடத்திலே பக்தி இல்லாம ஆழ்வார் ஆச்சாரியாளிடத்திலே ஒன்றும் ஈடுபாடு இல்லாம ஏதோ பேருக்கு வைஷ்ணவாள் என்று எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல சுவாமி என்று சொல்வாள், அந்த மாதிரியான கேட்டகரி அந்த சுவாமி. அப்படியே சொல்றது ஒரு சுவாமியை பத்தி சொல்றேன், அவர் கோபால தேசிகாச்சாரை பத்தி சொல்லல, அந்த இப்படி அவநம்பிக்கையோட இருந்த சுவாமி ஒரு நாள் இந்த கோபால தேசிகாச்சார்ந்த சுவாமியை பார்த்து உப்பிலிப்பன் கோவில இருக்கார் அந்த சுவாமி இன்னும் அவரிடத்திலே பார்த்து, ஏன் சுவாமி எம்பெருமானை இவ்வளவு ஆச்சரியமாக அனுபவிச்ச ஆழ்வார்கள் ரொம்ப உசந்தவாளா, இல்லை ஆழ்வார்கள் இவ்வளோ ஆழ்வார்கள் இவ்வளவு பரமபக்தியோட இத்தனை அமுதமான தேன் மாதிரியான பாசுரங்களினாலே கொண்டாடப்பட்டிருக்கிற பெருமாள் வசந்தவரா சுவாமி இதுல யாருக்கு பாக்கியம் அதிகம் சொல்லும்னு கேட்டாராம். அதாவது எம்பெருமானுக்கு ஆழ்வார்கள் கொண்டாடும் முடியாததுனாலே எம்பெருமானுக்கு பாக்கியம் அதிகமா, எம்பெருமானை கொண்டாடி அனுபவிச்ச ஆழ்வார்கள் கரைஞ்சு போனாலே அவளுக்கு பாக்கியம் அதிகமானு கேட்டாராம். என்ன இந்த சுவாமி இப்படி கூட கேள்வி எல்லாம் கேட்கிறாரு, அப்புறமா நாத்திகராச்சே என்று அந்த சுவாமி நினைச்சுண்டு, சுவாமி தேவர் கேட்ட கேள்விக்கு அடியானிடத்துல இருக்கிற ஒரே பதில், இப்பேற்பட்ட எம்பெருமானையும் இப்பேற்பட்ட ஆழ்வார்களையும் அனுபவிக்கும்படியான சம்பிரதாயத்திலே நாம் வந்து இப்படி அனுபவிச்சுக்கிறோமே பெருமாளையும் ஆழ்வாருங்க, நான் தான் சுவாமி பாக்யவான் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் கேட்டாராம், என்ன சுவாமி நீர் என்ன நீர் கூட இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறீர், என்ன நேற்று திருக்குறள் நான் ஒன்று பிரவச்சனம் ஏதாவது கேட்டீரான்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், ஆமா நீர் எப்படி கெஸ் பண்ணீர் அப்படின்னாராம். இல்லை இப்படி ஒரு நாளிலே ஆழ்வாரிடத்திலையும் எம்பெருமானிடத்திலையும் இவ்வளவு ஈடுபாடு வந்து இப்பேற்பட்ட பாக்கியம் இந்த ஆழ்வார் சம்பிரதாயம்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணுறதுன்னா அது ஒரு நாளில் திருக்குளம் தாண்டவனாலாம் பண்ண முடியும். இந்த விஷயத்தை அவர் நம்ம ஆசிரமத்து பத்திரிகையில் ஒரு சமயம் எழுதியிருக்கார். அந்த சுவாமி கோபால தேசிகாச்சாரி எழுதியிருக்கார். அப்படி சாமானிய ஆலயம் கூட அப்படியே இழுத்துற திருவாக்கு ரொம்ப மதுரமா பேசுவார், யார் மனசிலும் புண்படாம பேசுவார், ரொம்ப இதமா பேசுவார். அதை புண்படாம பேசுவார் இதமா பேசுவார்ன்றதுக்கு இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு சுவாமி வியாக்கரணத்திலே மகாசூரர், அதாவது கண் கொடுத்தவனிடம் திருமலாச்சார்னு திருநாமம் நம்ம ஆசிரமத்து பாடசாலையில வியாக்கரண வாத்தியாராக இருந்தார். அவரிடத்துல வியாக்கரண மகாசிவாள்னா நல்ல கெட்டிக்கார வித்வான்களா இருக்கா, அத கண் கொடுத்தவனிடம் திருமலாச்சார்னு. அந்த சுவாமி அவர் ஊரோட இருந்துட்டு இருந்தார், முதல்ல ஸ்ரீரங்கத்துலாம் கூட இருந்தார், அப்புறம் ஊரோட இருந்துட்டு கிராமத்துல ஊரோட இருந்துட்டு இருந்தார். அந்த சுவாமியை ஸ்ரீமத் ஆண்டவன், நீ ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு ஊரோட போயிருக்கீர் அப்படின்னு கேட்டாச்சு. போறோம் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு, நிறைய பாடம்லாம் சொல்லியாச்சு, இனிமே ஊரோட இருக்கிறது தான் இனிமே நமக்கு, ஓ நாம் இருக்கிற இடத்துல இருந்துக்கலாம்னு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன சுவாமி இப்படி சொல்றேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கொடுப்பனைக்கு ஈடாகுமா, எங்கே போயிருந்தாலும் அத்தனையுமே ஸ்ரீரங்கையே சுகமாசுவான்னு பாஷ்யகாரர் பெருமாளே சொல்லியிருக்கச்சே, ஸ்ரீரங்கத்திலேயே நமக்கு இருக்க சௌகரியம் இருக்கச்சே அதை விட்டுட்டு போய் ஊரோடு இருக்கேன்னு சொல்கிறாரு. இத்தனை ஸ்ரீபாஷ்யம் வாசி இத்தனை வித்வானாயிருந்து இத்தனை சத்வஷயம் தெரிஞ்சுட்டு தேவருக்கு இந்த ஒரு ஸ்லோகம் ஞாபகத்திற்க வேண்டாமா, ஸ்ருத்யந்தேஷு ஸ்ருதம் பாஷ்யே மதந்தியாதம் கிருதம் புஜே லக்ஷ்மீதரம் பிரபத்யேகம் கிருஷ்ணம் ஸ்ரீரங்கதாமணி. எத்தனை வேதாந்தங்களிலே சொல்லப்பட்டதான தத்துவமோ அந்த வேதாந்தத்தை எல்லாம் ஒருபடியாக பிடித்து ஸ்ரீபாஷ்யத்திலே பேசி வச்சாரோ, அதை எந்த தத்துவத்தையாக்கும் திருஷதே ரங்கமத்தியேன்னு அந்தர்ஜோதி கிமபிமினா வஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாத்னம் சுலபமிகன சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாதவியசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யஞ்சக்ஷுஸ்ருதி பரிஷதாம் திருஷதே ரங்கமத்தியே. யோகிகளெல்லாம் தியானம் பண்ணக்கூடியதான அந்த ஆச்சரியமான கருப்பு தெய்வம், அப்பேற்பட்ட நம்முடைய சர்வேஸ்வரன் இங்கே பிரத்யக்ஷமா ஸ்ரீரங்கத்தில் வேதாந்தத்திலே விசாரிக்கப்பட்ட தத்துவத்தை நாம் அங்கே சிந்தனாரூபமாக பார்க்க வேண்டாம், பிரத்யக்ஷமாக கண்ணாலே பார்க்கலாம் என்று சொல்லும்படியா திருஷ்யதே ரங்கமத்தியே பாஷ்யத்திலே நினைக்கப்பட்டதாயும் விசாரிக்கப்பட்டதாயும் வேதாந்தத்திலே ஆராயப்பட்டதாயும் ரிஷிகளுடைய ஹிருதயத்திலே தியானிக்கப்படுவதாயும் இருக்கக்கூடியதான லக்ஷ்மீதரனான தத்துவத்தை ஸ்ரீரங்கத்திலே நித்தியம் சேவிக்கலாம் திருஷ்யதே ரங்கமத்தியேன்னு நம்ம சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கச்சே, திருஷ்யதே திருஷ்யதேன்னு சொல்லியிருக்கச்சே, நான் பார்க்க வேண்டாம் ஊருக்கு போறேன்னு சொல்லி ஊர்ல போயிருக்கிறே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாச்சு. அடுத்த நாள் அந்த சுவாமி ஊரை காலி பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். அடுத்த நாள் ஸ்ரீரங்கத்தா இது மனசுல படாம போச்சு, திருஷ்யதே ரங்கமத்தியேன்னு நம்ம சுவாமி தேசியம் சாதிச்சிருந்த ஸ்ரீமத் ஆண்டவன் அதை எடுத்து கொடுத்து இப்படியாக்கும் பாஷ்யத்தை வாசிச்சுட்டிருந்து என்ன பிரயோஜனம், வேதாந்தங்களை விசாரிச்சு என்ன பிரயோஜனம், வித்வானா இருந்து அனுஷ்டாதாவா இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாத்துக்கும் பரம தத்துவமா இருக்கிற ஸ்ரீரங்கநாதனை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சேவிச்சுண்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்க வேண்டாமா என்று அவருடைய ஹிருதயத்திலே படும்படியாக ரெண்டு வார்த்தையாலே சுவாமி ஆண்டவன் சாதிச்சாச்சு. श्रुत्या श्रुत्यन्तेषु श्रुतं भाष्ये मतन्ध्यातं हृदं वदे लक्ष्मी लक्ष्मीधनं प्रपद्येयं शीर्ण दृष्टं श्रीरङ्गधामनि दृश्यते रङ्गमध्येन्नु. இப்படியெல்லாம் நாம் அனுபவிச்ச ரங்கநாதனை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சேவிச்சு இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டாமான்னு கேட்டாச்சு. அந்த வார்த்தை அந்த சுவாமிக்கு நெஞ்சத்தில் அப்படியே கல்வெட்டாக எழுதி வச்சா போல. அந்த சுவாமியே சாதிச்சிருக்காரு. இதுவும் நம்ம ஆசிரமத்து பத்திரிகையிலே ஒரு சமயம் அந்த சுவாமி சாதிச்சது தான், நெஞ்சத்திலே கல்வெட்டாக எழுதி வச்சா போலே. அதுக்கப்புறம் யாவஜீவம் தன்னுடைய கடைசி நாள் பர்யந்தும் அந்த சுவாமி அங்கேயே ஸ்ரீரங்கத்திலே எழுந்தொழியிருந்தார். அப்போது ஸ்ரீமத் ஆண்டவன் ஒரு முறை கேட்டாச்சு, நம்ம பாடசாலைக்கும் ஆத்தியாராயிருந்து கத்தண்டு வியாக்கரணத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாதான்னு ஆட்டம்னு. அதே போல நம்ம பாடசாலையில் ஆத்தியாராகவும் இருந்தார். அது எதை ஞாபகப்படுத்துறது, ஸ்ரீரங்கத்தை விட்டு ஒருத்தர் குடும்பத்தோடு கிளம்பி போயிட்டு இருந்தாராம், மூட்டை முடிச்சோட கிளம்பி போயிட்டு இருந்தார். அப்போது ஸ்ரீபாஷ்யக்காரர் எதிர கண்ணில் பட்டார். அவரிடத்துல அவர் சொன்ன, சுவாமி நான் ஸ்ரீரங்கத்தை விட்டு போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாராம். அப்போ பாஷ்யக்காரர் கேட்டாச்சாம், என்ன ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்புறீன்னு கேட்டாச்சு. அதுக்கு அவர் சொன்னாராம், இங்கே ஒன்றும் பிழைக்க முடியல சுவாமி, ஒன்றும் வரும்படி இல்லை, அதனால் குடும்பத்தை பறிக்க முடியல, வேற எங்கேயாவது போய் பிழைச்சிக்கலாம்னு போகிறேன்னாராம் அவர். அதுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் சாரிச்சாராம், கழுதை மேய்த்தாகிலும் ஸ்ரீரங்கத்திலே ஒரு ஜீவனம் செய்து கொண்டிருக்கக்கூடாதா என்று சொன்னாராம். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே அவர் திருப்பியும், ஐயோ பழைக்க தெரியலன்னாலும் ஸ்ரீரங்கத்திலே பழைக்க தெரியாம இருக்கத்தான், அதுதான் உச்சதைமை வழிய. இந்த ஆத்மாவுக்கு ஒரு க்ஷேத்திரம் இன்னொன்னு உதவுமா, அது நமக்கு உகக்குமான்னு சொல்லி திரும்பியும் அந்த மனுஷன் திரும்பியும் ஸ்ரீரங்கத்துக்கே திரும்பிட்டார்னு கேள்வி. அது குரு பரம்பரையிலே சொல்லி வச்சிருக்கா, கழுதை மேய்த்துக்கொண்டாயிலும் ஸ்ரீரங்கத்திலே பிழைக்க வேணாமோ என்று அவர் கேட்டதாக கேள்வி. அது சில ஆச்சாரியால் சில வார்த்தைகள் சொன்னா கொடுப்பனை இருக்கிறவாளுக்கு மனசில் அது நன்னா அப்படியே பட்டுடுமோ இல்லையோ. அது ஸ்ரீமத் ஆண்டவனுடைய வார்த்தை. அது மிருதுபாஷி பூர்வபாஷி ஸ்மிதபாஷி ராகவாகன்னு சொல்லுவார். அது மிருதுவாக சொல்லுவார், எளிமையாக சொல்லுவார், சிரிச்சுண்டே சொல்லுவார். அது கண்ணில் ஒரு தேஜஸோடே சொல்லுவார். அந்த கண்ணில் இருக்கிற தேஜஸு தான் நம்ம மனசில் அப்படியே வந்து படும். அது அந்த வார்த்தை நெஞ்சத்திலே பட்டுதுன்னா அது யாவஜீவம் அப்படியே அனுஷ்டிக்கலாம் போல இருக்கும். இது இந்த கோபால தேசிகாச்சார் சொன்ன வார்த்தை. அந்த சுவாமியை ஒரு நாள் திருக்குழந்தை ஆண்டவனை நேற்று திருக்குழந்தவன் ஆண்ட உபன்யாசம் நேற்று கேட்டீரோ என்று அவர் கேட்ட வார்த்தை இருக்க, அது எதை ஞாபகப்படுத்துறது என்று அந்த சுவாமியே சொல்லியிருக்கார். கோபால தேசிகாச்சார் வியாசத்தில் சொல்லச்சே, அது ஈட்டில் திருவாய்மொழி ஈட்டில் எட்டாம் பத்தில் ஒரு இன்சிடென்ட்டு ஐதிகங்கள் சில எழுதி வைப்பா இல்லையா வீட்டில், அதில் எழுதிச்சே அது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமி ரொம்ப வைதிகர் தான், ஆனால் அவருடைய புள்ள பௌத்தர்களே சேர்ந்து கொண்டு ரொம்ப அவநம்பிக்கையோட இந்த சம்பிரதாயத்தையே விட்டு போய் வீட்டுக்குமே வராமல் சிகா யஜ்னோபவீதங்களெல்லாம் திறந்துட்டு புத்தனாக போயிட்டான். அப்போ அதுக்கு ரொம்ப கஷ்டம் மனசில், இந்த புள்ள இப்படி கெட்டு போயிட்டானேன்னு. இப்படி இருக்கச்சே ஒரு நாள் திடீர்னு அந்த ஊருக்கு கூரத்தாழ்வான் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டார். அடுத்த நாள் இந்த புள்ள திருப்பி ஆற்ற விட்டு போகும்போது எப்படி சிகையோட ஊர்வ குன்றங்களோட யஜ்ஞோபயுதத்தோட போனானோ அதே மாதிரி திருப்பியும் அதே வேஷத்தோட வந்துட்டான். இந்த புள்ள சிகா யஜ்ஞோபயுதங்கள்லாம் தூக்கி எரிஞ்சுட்டுவான்னு கேள்விப்பட்டிருந்தவருக்கு புள்ள இப்படி வந்ததை பார்த்து சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் இந்த புள்ள எப்படி ஆகும் இப்படி மாறினான் அப்படின்னு அவரே ஊகிச்சுன்னு கேட்டார். ஏண்டா கூரத்தாழ்வான் சேவிச்சியான்னு கேட்டாராம். ஆமாம் அப்பா சுவாமியை சேவிச்சேன்னு சொன்னானாம். கூரத்தாழ்வானாகிற மகாத்மாவை சேவிச்ச மாத்திரத்தினாலே வைஷ்ணவத்திலே பிரதிபத்தி வந்து வைஷ்ணவனாக வாழ வேணும்னு ஆசைப்பட்டு எப்படி மாறுவாளோ அதுபோல அந்த நாஸ்திகராயிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு நாளிலே ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான பகவத் விஷய உபன்யாசத்தை கேட்டுட்டு ஆழ்வார் வசத்தியா பெருமாள் வசத்தியான்னு கேட்டுண்டு திருப்பியும் சம்பிரதாயத்தில் ஈடுபடும்படியா ஆச்சுது. பார்த்தீங்களா, கூரத்தாழ்வான போலே ஸ்ரீமத் ஆண்டவன் அப்படி அவர் சில பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு என்று வியாசத்திலே குறிப்பிட்டிருந்தார். இதுவா ஸ்ரீமத் ஆண்டவன் அது சொல்லுவது அழகு நெஞ்சத்திலே படும்படியா இருக்கும். அதுக்காக பிரகிருதம் வில்லிவலம் அழிசிங்கிற பூர்வாசிரமத்திலே ஸ்ரீமத் ஆண்டவனிடத்துல ரொம்ப விசுவாசம். ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான அந்த உபன்யாச சைலியும் அவர் சிஷியால் ஆகர்ஷிக்கிற அழகும் வித்வான்களை பரிபோஷிக்கிற அழகும் அதுவும் குறிப்பாக வெள்ளிவள மகேஷிங்கர் பூர்வாசிரமத்துல இருந்த போது ஒரு இடத்துல ரொம்ப தனியா ஏகாந்தமாக அவருக்கு நிறைய சன்மானங்கள்லாம் கொடுத்து அவரை கௌரவிச்சாகும். என்ன வித்வான் இல்லையா அப்படின்னு, வித்வத் பக்ஷபாதி சுவாமி திருக்குடந்தாண்டவர். அது ஸ்ரீமத் ஐசிங்கருக்கும் அவரிடத்து இப்பவும் பல சமயங்கள்ல ஸ்ரீமத் ஐசிங்கர் ஸ்ரீமத் ஆண்டவன் இப்படி சாதிச்சாகும், இந்த விஷயத்தை இப்படி சாதிச்சாகும், திருக்குடந்தாண்டவன் இடத்துல இந்த விஷயம் இப்படி கேட்டாகும்னு பல காலம் தம்முடைய உபன்யாசத்துல அழகிய சிங்கர் ஆன பிறகும் கூட அந்த விசுவாசத்தை எப்பவும் வெளிக்காட்டி கொண்டே இருந்தாச்சு. ஐசிங்கர் ஒரு சமயம் நம்ம வியாசங்கள்ல எழுதியிருக்கும் போது சாதிச்சிருக்க, இந்த பாகவத உபச்சாரம்ன்றது ரொம்ப கொடியது என்பதை மனசுல ரொம்ப படும்படியாக எத்தனையோ முறை எத்தனையோ கிரந்தங்கள்ல நம்ம ஆச்சாரியாலும் சொல்லியிருக்கா, கிரந்தங்களையும் சேவிக்கிறோம். ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்ச போது அது ரொம்ப மனசுல பட்டுடுத்து, பாகவத உபச்சாரம்ன்றது ரொம்ப தப்புன்றது. எப்படின்னா ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசத்துல ஒரு நாள் ஆண்டவன் சாதிச்சுட்டு இருக்கும் போது அப்படின்னு கேட்டேன். இந்த பூர்வாசிரமத்திலே திருக்குடன் பிரகிருத மகிழ்ச்சிங்கர் வியாசமாவே எழுதி சமர்ப்பிச்சிருக்கார் நம்ம ஆசிரமத்துக்கு. ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்சாச்சு, ராமாயணத்துல பெருமாள் வனவாசத்துக்கு புறப்பட்டார். புறப்படும் போது வனவாசத்துக்கு அந்த தியாக புத்தியோடே புறப்படணும் என்ற ஆசையினால எல்லா பொருளையும் தியாகம் பண்ணிவிட்டார். பெரிய சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தியினுடைய குமாரன், சக்கரவர்த்தியா இருக்க வேண்டிய அளவுக்கு பட்டாபிஷேகத்துக்கு சித்தமா இருக்கச்சே எவ்வளவு ஐஸ்வர்யம் வச்சிருப்பார், அத்தனை ஐஸ்வர்யத்தையும் அவர் வாரி கொடுத்துட்டார். எல்லாருக்கும் கொடுத்தாவிட்டு வெறும் கையோட புறப்படுறார், அந்த பரிபூர்ண தியாக புத்தியோட புறப்படுறார் வனவாசத்துக்கு. கையில ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு பிராமணன் வந்தார். ஆண்டியா சொன்னா சக்கரவர்த்தி எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு கிளம்புறாரான், நாமும் ஏழ்மையில இருக்கோம், ஒரு முறை போய் அந்த ராமன பிரபுவை பார்த்துட்டு வந்தா நம்ம நன்னா இருக்கலாமேன்னு நாம்டியா சொன்னா அதான் வந்தேன் அப்படின்ட்டு வந்தாராம். இவருக்கா எல்லாம் கொடுத்தாச்சு, இனிமே ஒரு திரவியமும் இல்லை கொடுக்கறதுக்கு. ஆனா இருந்தாலும் வந்து கேட்கிறவாளுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய வம்சம் இல்லையே, இக்ஷ்வாகு வம்சம் ரகுவம்சமாச்சே. சர்வேஸ்வரன் அவதரிச்சு அவருக்கு கொடுக்கற சுவாவம் அதிகரிச்சது எதனாலன்னா அந்த அந்த இக்ஷ்வாகு வம்சத்திலே, காகுப்த வம்சத்திலே, ரகுவம்சத்திலே வந்ததுனாலே அவதரித்து வந்ததான காருண்யம் என்று ஸ்ரீமந்த ராமாயணத்துல இன்னும் சர்வே ராமனுக்கு ஏற்றம் சொல்லுவா. அது மாதிரி இல்லைன்னே சொல்ல தெரியாத வம்சமாச்சு. சர்வான்சான் அத்தினோ திருஷ்டுவான்னு சொல்லு, யாரை பார்த்தாலும் ராமன் என்ன நினைப்பாராம், நம்மிடத்துல இந்த சுவாமி ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைப்பாள். சாதாரணமா ஐயோ கேட்டு போறாளே என்று நினைப்பா சில பேர். ஆனா ராமன் எப்படியான நம்ம இடத்துல இவா, அந்த யார் முகத்தை பார்த்தாலும் நம்ம இடத்துல இவா ஏதாவது கேட்டு வாங்கிக்க மாட்டாளா, நமக்கு ஏதாவது ஒரு கொடுக்கவே ஒரு கொடுப்புன்னு இருக்காதா என்று ராமன் ஆசைப்படுவார்னு சொல்லுவா. அந்த மாதிரியான ராமன் இடத்துல ஒண்ணும் இல்லைன்னாலும் கொடுக்கற சுபாவமாச்சே. இந்த பிராமணன் வந்தார். அப்ப பெருமாள் சொன்னார், அந்த பசுக்கள் தானே ஐஸ்வர்யம், எவ்வளவு பசு வேணுமோ கொடுக்கிறேன், கையில வச்சிருக்கிற தடியை தூக்கி அடியும், எவ்வளவு தூரம் போய் அந்த தடி விழுறதோ அவ்வளவு பசுக்கள் கொடுக்குறேன்னாராம். ஒரு ஹாஸ்யமா சொன்னார் பெருமாள். ராமனிடத்திலே நவரசமும் உண்டு, அதுல ஹாஸ்ய ரசமும் உண்டோ இல்லையோ, அப்படியாக்கும் எல்லாத்தையும் துறந்துட்டு பரித்தியாகத்தோட சக்கரவர்த்தியா இருந்தவர் பிச்சைக்காரனா கிளம்பச்சே கூட ராமருடைய மனசுல எந்த விதமானதான ஒரு இழப்பு என்றதான வருத்தமே இல்லை. அப்பவும் அவர் ஹாஸ்ய புத்தியோட இருந்தார்ன்றத காட்டுறதுக்காக ஸ்ரீமத் துவார வால்மீகி இந்த ஒரு இன்சிடெண்டா அங்க வச்சுட்டார். அந்த ஹாஸ்ய புத்தியோட இருந்தார் பெருமாள், ரொம்ப ரிலாக்ஸா இருந்தார், ஹாஸ்யத்தோட இருந்தார். அந்த பிராமண இடத்திலே சொன்னார், கையில் இருக்கிற தடியை தூக்கி அடியும், எவ்வளவு தூரம் போய் விழுறதோ அவ்வளவு பசுக்கள் கொடுக்குறேன்னு. அந்த பிராமணனா ஆஹா எவ்வளவு அடிச்சா போகுமோ அவ்வளவு அடிக்கணும்னு சொல்லிவிட்டு அடி கச்சையை கட்டிட்டு இழுத்து ஒரு கொம்பு எடுத்து சாட்டி விட்டாரா போச்சுன்னு அது சரயூ நதி கரையில போய் விழுந்துடும். ராமன் அது வரைக்கும் பசுக்களை நிற்க வச்சு அவருக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணாரு என்று சொல்லி அது மாதிரி ஒரு விற்த்தாந்தம் உண்டு. அது என்ன ஆச்சு பெருமாளுக்கு, அது ஒரு பெரிய தண்டனையா போச்சு. என்ன தண்டனையா போச்சுன்னா பின்னால இந்த சர்வேஸ்வரன் சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த குரங்கு பாவம் இப்படி ஆக்கும், சூரிய வம்சத்திலே வந்த குரங்கு, நம்ம சூரிய வம்சம், அதுவும் இந்த சூரிய வம்சத்திலே வந்த குரங்கு, நம்ம வம்சம்தான் அந்த குரங்கும் பாவம், அது நமக்கு ஒரு தாயாதி போலத்தான், ஏதோ பாவம் பிச்சு ஜீவிக்க முடியாம பயந்து கொண்டு, வாலிக்கு பயந்து கொண்டு என்ன க்ஷணம் பிராணபயம்னு இப்படி ஜீவிச்சுட்டு இருக்கு, இதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணலாம்னு அதை கூட்டு நான் இதோ உன்னோட நானும் தான் நண்பன் அப்படின்னு எரிதே ரோஜரே சக்கியம் பாவுரேஷம் பிரசாரிதா. ஒரு சக்கியம் பண்ணி கொண்டு அவனை பார்த்து, நீதான் எனக்கு சுவாமி, நீதான் எனக்கு நாதன், உன்னுடைய உதவியை கேட்டு வந்திருக்கேன்னு அவனுக்கு உதவி பண்ண போயிட்டு இந்த பெருமாள் தனக்கு உதவி வேணும் போலே போய் நின்றா. அது திங்கறதுக்கு இடம் இல்லை தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சுத்தி கொண்டிருந்த அந்த சுக்ரீவன் குரங்கு பெருமாளை பார்த்து கேட்கறது, நீ நிஜமாவே பலசாலியா, உன்னை நம்பி நான் உன்னோடய சேர்ந்தான்னா நான் தான் பழப்பனா, வாலி எவ்வளவு சூரனாக்கும் என்று பெருமாளை நேரையா கேட்டு கொடுத்து, நீ பலசாலியா, உன்னை நம்பினா நான் பழைப்பனா, எனக்கு பயமாறா அபயமா எனக்குன்னு கேட்டது. சரி நான் பலசாலிதான்னு எப்படி தான் உனக்கு நிரூபிக்கணும்னு சொல்லு, நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்னா, இதோ இந்த கங்கால கூட தூர பிக்ஷேபதக்ஷ தட்சிணேதர பாதாங்குஷ்டதர ஜலன விஸ்வத சுருதா சயாதி மிருதுல பகுவிட விகிரிதரன் விவர யுகபதுதய விவரத சித்திர குங்க வைதித்ரியா ரகுவீர கத்தியத்திலே சுவாமி அனுபவிக்கிறாரே. இந்த குரங்க நம்ப வைக்கிறதுக்காக பெருமாள் இப்படி காலாலே தூக்கி இந்த துந்துபிங்கிறதான அந்த ஏதோ அந்த எரும மாட்டு செத்த எரும மாட்டு பணத்தை தூக்கி அடிக்கும்படியா பண்ணிவிட்டான் அந்த சுக்ரீவன். பெருமாள் அந்த பெருமாளுடைய பலத்தை பரீட்சிக்கிறான். அதுவும் என்ன, செத்த எரும மாட்ட பெருமாள் காலாலே தொட்டி தூக்கி அடிக்கும்படியா பண்ணிவிட்டான் அந்த சுக்ரீவன். அன்னைக்கு அந்த பிராமணன் வந்து கேட்டபோது ஹாஸ்யமாக, பெருமாள் எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவு தூரம் கொம்பு அடியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன பெருமாளுக்கு பாகவதாளத்தில் பெருமாளே அப்பொழுது ஒரு அபச்சாரத்தை பண்ணி காட்டி, பெருமாள் அபச்சாரம் பட்டாலும் கூட பெருமாளுக்கும் அந்த பாகவத அபச்சாரம் பழிவாங்கும், அவருக்கும் தண்டனையை கொடுக்கும்னு காட்டுறாரு ஸ்ரீமத் ராமாயணத்தில். இங்கே பாருங்கோ, அன்னைக்கு ஒரு பசுமாட்டு நல்ல பசுமாடு கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்காக பரிவாசம் பண்ணதுக்கு இங்கே செத்த எரும மாட்டை எட்டி உதைக்க முடியா பண்ணிவிட்டான் இந்த சுக்ரீவன். அதுவும் குரங்கு பலசாலியான்னு சர்வே பூலோகத்துக்கு சக்கரவர்த்தி பரம்பரையிலே வந்தவனை சர்வேஸ்வரனா வந்து அவதரிச்சிருக்க அவனை பார்த்து இந்த வார்த்தை கேட்டுட்டான் பத்தேழா. அதனால பாகவத அவதாரம்னா பெருமாளை கூட பழிவாங்கிடும் என்று அன்னைக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் எல்லாரும் மனசுல படும்படியா பாகவத விசாரம்ன்றது பயப்பட வேண்டிய விஷயம்னு சாதிச்சது இன்னும் எனக்கு மனசுல அப்படியே இருக்கு என்று ஸ்ரீமத் அழகி சிங்கர் சாதிச்சிருக்காரு. இதுல வியாசத்திலேயே சாதிச்சிருக்காரு. அப்படி ஒவ்வொரு இது ஒரு இன்சிடென்ட்னு இல்லை, ரெண்டு இன்சிடென்ட்னு இல்லை, இதெல்லாம் இதே மாதிரி எத்தனையும் சொல்லலாம். ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான அவருடைய திருவாக்கை கேட்டு அதை மனசார ஏத்துண்டவா என்று சொல்லணும்னா இது ஒன்று ரெண்டுன்னு கிடையாது. இப்படியே சொன்னால் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திவ்ய சரித்திரம் பூராவும் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த மாதிரியாக ஸ்ரீமத் ஆண்டவன் எழுந்தருளிருந்து பிரவச்சனங்கள் நிறைய பண்ணியாச்சு. அதில் ஸ்ரீமத் ஆண்டவன் செய்து கொண்டு அவருடைய வாழ்நாளிலே ஸ்ரீமத் ஆண்டவன் செய்த பெரிய பெரிய காரியங்கள்னு ரொம்ப பெரிய காரியங்கள்னு நிறைய உண்டு. அதே சமயம் ரொம்ப சின்ன 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 சின்னதான காரியங்கள், அது எல்லாம் சத்காரியமாக தான் இருக்கும். எத்தனை பெருமாளுக்கு எத்தனை சமர்ப்பணங்கள் பண்ணியிருக்காரு, எத்தனை உபயங்கள் பண்ணியிருக்காரு என்று அதெல்லாம் அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஊரில் அது பாட போன இடத்துலலாம் இதே கேள்விப்படும்படியாக இருக்குது. சிலது நம்ம ரெக்கார்டில் இருக்குது, சிலது அன்னைக்கு பண்ணி வச்சுட்டு இன்னும் தொடர்ந்து நம்ம ஆசிரமத்தில் ஆண்டவனுடைய உபயோகமாக நடந்து கொண்டுன்னு அதுவும் நடக்கும், நடந்துட்டு இருக்கு, அது விடாமல் நடந்துட்டு இருக்கு. திருவேந்திரபுரத்தில் போனால் ஸ்ரீமத் தேரவெந்தூர் ஆண்டவன் ஒரு பல்லக்கு சமர்ப்பிச்சார் ஸ்ரீமத் பெருமாளுக்கு, தேசிகனுக்கு பல்லக்கு சமர்ப்பிச்சார். அந்த தேசிகனுக்கு பல்ல அந்த அந்த கண்ணாடி பல்லக்கில் தேசிகன் தேவநாதன் திருக்கோலத்தோடு எழுவர், தேசிகன் தேவநாதன் திருக்கோலத்தோடு எழுவர் பிரம்மோத்சவத்தில். அது ஸ்ரீமத் தேரவேந்திர ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது நம்ம தேசிகன் பெருமாள் தான் அப்படின்றத ஒரு உற்சவமாக பண்ணி காட்டுறா இந்த ஊரில். இந்த ஊர் தேசிகனே அப்படியே தேசிகனுக்கு தேவநாதன் சாத்துப்படியாகவே அது இந்த பாதுகையில் கூட இந்த முறை வெளியிட்டிருக்கேன். அது தேசிகன் அப்படியே தேவநாதன் போலேயே இருப்பார். யாராவது அந்த ஊரில் அன்னைக்கு புதுசாக வந்து அது தேசிகன் உற்சவம்னு தெரிஞ்சிக்காம பெருமாள் ஏழுறாருன்னு நினைச்சு சேவிச்சான்னா பெருமாள் போலேயே சேவை சாதிப்பார். அதே சாத்துப்படியோ எழுதியிருப்பார். ரொம்ப பொருத்தமாக இருக்கும் தேசிகனுக்கு. அது தேசிகனே பெருமாள் தான் அனுபவிக்கிறா போல இந்த உற்சவம். அது தேரவேந்திர ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த உற்சவத்துக்கு ஒரு கண்ணாடி பல்லக்கு ஒன்று சமர்ப்பித்தார் ஸ்ரீமத் ஆண்டவன். அந்த பல்லக்கு திருப்பியும் திருக்குடந்த ஆண்டவன் தேரவேந்திர ஆண்டவன் சமர்ப்பிச்சு திருப்பியும் அது திருக்குடந்த ஆண்டவன் அதை நன்னா ஆச்சரியமாக நன்னா பரிஷ்காரம் பண்ணி அந்த உற்சவத்தை உபயமா சாஸ்வதமா நம்ம ஆசிரமத்துல நடத்தணும். தேசிகனா பெருமாளாவே அனுபவிக்கிற உற்சவம் இல்லையா? நாம தேசிகனை அப்படியே ஆச்சாரியனாகவும் பெருமாளாகவும் சாஸ்திரத்திலே மாத்திரம் பார்த்தது மட்டும் இல்ல, அதை அர்ஷாவதாரத்திலே அதே போலே உற்சவமாகவும் பண்ணணும்னு ஆசையா சமர்ப்பிச்சு அது நடந்துட்டு இருக்கு. இப்போ திருப்பியும் பிரகிருதமாண்டவன் அந்த பல்லக்க திருப்பியும் அழகா பரிஷ்காரம் பண்ணி திருப்பியும் அந்த உற்சவம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது போல ஒன்னு ரெண்டுன்னு இல்லை. அமுதனுக்கு சகசர கலசா அபிஷேகம் பண்ணி வாச்சு, அதுக்கு தாயாருக்கு அங்க கோவலவல்லி தாயாருக்கு வைராட்டிக சமர்ப்பிச்சாச்சு, அமுதனுக்கு கையில வைர ஆபயசம் சமர்ப்பிச்சாச்சு. எல்லாம் போக 48 வருஷமாக அந்த திருத்தேர் ஓடாமல் இருந்தது. கலியன் மங்களாசாசனம் பண்ண திருத்தேராச்சே திருவழுக்கூர் இருக்கையில், அது தலியனுடையதான திருவுள்ளத்துக்கு உகப்பான திருத்தேராச்சே. எந்த ஊர்ல திருத்தேர் ஓடினாலும் இங்கே அமுதனுக்கு திருத்தேர் மாதிரி ஆகுமா? இது ஆழ்வார் திருவாக்கிலே வந்த திருத்தேர் உற்சவமாச்சு. அந்த திருத்தேர் உற்சவத்தை நடக்காமல் இருக்கேன்னு அது 48 வருஷமாக ஓடாது இருந்த திருத்தேரை 1984 தாம் அதான் அந்த ஊர் பிரமுகர்கள் எல்லாம் திரட்டி, அதுவும் அந்த ஊரில் ரொம்ப கடைகள்லாம் ஒரே நெரிசல் ஏற்பட்டு தேர் போக முடியாது இருந்ததை எப்படியோ யாராக இருந்தாலும் ஒரு அடி கூட விட்டு கொடுக்க மாட்டா. வியாபாரிகள் தங்கள் கடைகளே ஒரு அடி விட்டு கொடுப்பாளா? ஆனால் அத்தனை பேரையும் எல்லாரையும் சமாதானப்படுத்தி அந்த கடை திருத்தேர் ஓடும்படியாக வீதியெல்லாம் அகலப்படுத்தி அந்த திருத்தேரை ஓட்டி காட்டி அதை திருத்தேர்ல அமுதனை ஏற்றி வச்சு அவர் உற்சவத்தை நடத்தி வச்சு அப்படியாக்கும் அப்படியே அனுபவிச்சாச்சு. அதுவும் திருத்தேர்ல பெருமாள் ஏழினா ஆச்சாரியாளுடைய பொதுவாக பெரியவாளுடைய வழக்கம், அதுவும் விசேஷமாக ஆண்டவனுடைய வழக்கம் என்னன்னா திருத்தேர்ல பெருமாள் ஏறினா விட்டு இறங்கும் வரி பெருமாள் திருப்பி இறங்கி திருவேந்தி காப்பு ஆற வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டா. முன்னெல்லாம் திருத்தேர், இப்பெல்லாம் திருத்தேருக்கு ரொம்ப வசதி வந்துடுத்து. அது ரொம்ப புல்டோசர் வச்சு தள்ளுறா, அதை வச்சு நிறைய வசதியெல்லாம் வந்துடுத்து. வீலெல்லாம் கூட இப்போ ஹைட்ராலிக் அதெல்லாம் பிரேக்ஸ் எல்லாம் போட்டு பால் பேரிங்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரியான வசதிகள்லாம் திருத்தேருக்கு பண்ணி வைக்கிறான் நிறைய ஊர்களில். ஆனால் பிராச்சீனத்தில் அப்படி கிடையாதோ இல்லையோ? அதுவும் ரோடு எல்லாம் கூட மண் ரோடாக இருக்கும், தேர் கனமாக இருந்ததுன்னா அமுங்கிடும் உக்காந்துடும், இதெல்லாம் ரொம்ப உண்டு. புனிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேரவந்தூர் ஆண்டவன் வைபவத்திலே பார்த்தோமே, தேரவந்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தேர் மத்தியத்தில் வீதியில் நின்று போச்சு. இப்படி ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு தேரவந்தூர் ஆண்டவன் சாப்பிடவே இல்லை, பட்னியாக இருக்கார், இப்போ திருத்தேர் நிலைக்கு வரணுமே சென்று போய் பெருமாளை சேவிக்கிறார். அந்த சமயத்தில் அப்போ தான் அந்த ஒரு குழந்தை ஒருத்தன், இடையர் குழந்தை ஒருத்தன் வந்து ஏழைய ஆண்டாள் வாடி அம்மா பசி தாங்கலை வெயில் தாங்கலை அப்படின்னு சொன்ன உடனே அப்படி தேர் நகர்ந்தது அப்படின்னு சொல்லி அனுபவிச்சோம். ஞாபகம் இருக்கா? பாரு, ஒரு குழந்தை ஒரு சூத்திர சிறுவன் சொல்ற வார்த்தையை கேட்டு ஆண்டாள் தேர் நகர்த்திட்டா. அவனுடைய பக்தியை கூட ஆண்டாள் எப்படி ஏத்துக்கிறா பத்தியான்னு ஆண்டவன் அழுதாருன்னு தேரவந்தூர் ஆண்டவன் சரித்திரத்திலே பார்த்துருக்கோம். அது இங்கே திருக்குளம் ஆண்டவன் தேர் நிலைக்கு வரல, உடனே நிலைக்கு வராம போச்சு. அது 4 நாள் ஆயிடுத்து. ஆண்டவன் ரொம்ப சிரமப்பட்டாச்சு. உபவாசம், உபவாசத்தோட இருந்து அப்பா சமுதா தாங்களப்பா எனக்கு தேர் நிலைக்கு கொண்டு வந்துடக்கூடாதா, தேர் இப்படி பிடிவாது படிக்கிறியே அப்படின்னு ஆண்டவன் கை கூப்பி கண்ணீரோடு கேட்டது. அடுத்த க்ஷணம் தேர் கிளம்பி திருப்பி நிலைக்கு வந்துடுச்சு. அமுதனுக்காக நிறைய செஞ்சாச்சு. அதே அமுதனுக்கு தான்னு கிடையாது, எங்கே போனாலும் எந்த திவ்ய தேசத்திலே போனாலும் ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான உபயம் இருக்கும். ஸ்ரீ தேவ பெருமாளுக்கு அது எப்பேற்பட்ட பெருமாள், தேவாதிராஜன் இல்லையா? ஆதியுகத்து அயன் கண்டிட நின்று அருள் வரதற்கு ஆதல் உயர்த்த கழித்தை திரேதையில் காத்தளித்து வாதுயிர் தேவகுருவுக்கு இணங்கித்வாபரத்தில் சோதி அனந்தன் கலியில் தொழுதழ நின்றனரே அப்படின்னு ஆதியுகத்து அயன் கண்டிட நின்று அருள் வரதர். கலியுக ஆதியுகம் ஆதியுகத்திலே கிருதயுகத்திலே பிரம்ம ஆராதனம் பண்ணினார், திரேதாயுகத்திலே கஜராஜன் ஆராதனம் பண்ண பெருமாள்னு சொல்றாளே. அந்த வாதுயர் தேவகுருவுக்கு துவாபர யுகத்திலே பிரகஸ்பதி ஆராதனம், இப்பொழுது கலியுகத்திலே திருவனந்தாழ்வான் ஆராதனம்னு, ஸ்வேதாயுகத்திலே கஜராஜன் ஆராதனம் பண்ணின பெருமாளாச்சு. அவருக்கு ஒரு கஜராஜன் வேண்டாமான்னு சொல்லி ஒரு யானையை சமர்ப்பிச்சு அந்த யானை வடகல திருமண் சாத்தின்னு கம்பீரமா தேவெருமாள் சன்னதியில போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த யானை போனா மட்டும் தான் கேஸ் வந்துடுச்சு, யானைக்கு என்ன திருமண் போடுறதுன்னு அந்த மாதிரி கேஸ் நடந்தது. அது வேற விஷயம். இதுக்கான அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுபவிச்சு தேவ பெருமாளுக்கு பாஷ்யக்காரர் தீர்த்த கைங்கரியம் பண்ணது ரொம்ப திருவுள்ளம். ஆண்டவனுக்கு தேரவந்தூர் ஆண்டவனுக்கும் ஆகட்டும், அவருடைய வழியிலேயே வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்த திருக்குழந்தை ஆண்டவனுக்கு ஆகட்டும், ரொம்ப திருவுள்ளம். பாஷ்யக்காரரை அன்னைக்கு ராத்திரி பொழுதிலே காப்பாத்தி கொண்டு வந்து அவரை இங்கே காஞ்சிபுரத்துக்கு வெளியிலே சாலக்கணத்துக்கிட்ட விட்டு அவர் கையாலே தீர்த்தம் வாங்கி சாப்பிடணும்னு எப்படியாக்கும், இன்னைக்கு வனவாசத்திலே சஞ்சாரம் பண்ண போதெல்லாம் ஐயா லக்ஷ்மணன் இளைய பெருமாள் திருக்கையாலே தீர்த்தம் வாங்கி பக்தியோடே அவர் கொடுத்த தீர்த்தத்தை சாப்பிடச்சேவே பரமானந்தமாக இருக்குமோ, ரொம்ப தித்திக்குமோ. ஏன்னா அந்த தீர்த்தத்திலே லக்ஷ்மணனுடைய இளைய பெருமாளுடையதான பக்தினா கலந்துருக்கு. நாம் எல்லாம் தீர்த்தத்தில் ஏதாவது வாசன திரவியம் அது இது ஏதாவது நல்ல டேஸ்டான விஷயத்தை போட்டு கலந்து அது வாசனைப்படுத்தி சாப்பிட்றா போல, பெருமாளுக்கு அந்த தீர்த்தத்திலே லக்ஷ்மணாழ்வான் இளைய பெருமாளுடையதான இளைய பெருமாளுடைய பக்தி கலந்திருந்ததுனாலே அந்த தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிடாம அதுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான தீர்த்தம் கிடைக்குமான்னு ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருந்தாராம். அந்த பெருமாளுக்கு எப்போ கிடைச்சதுன்னா திருப்பியும் அதே இளைய பெருமாள் பாஷ்யக்காரராக வந்து சாலக்கணத்திலேருந்து தீர்த்தம் கொடுத்துட்டுருந்தாரு. அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டதுக்கப்புறம்னா பாடா அன்னைக்கு நான் இளைய பெருமாள் கையாலே வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்த தாகம் எப்போ தீர்ந்தது, அது ஸ்ரீவாஷிகாரர் திருக்கிறத்தாலே கிடைச்ச தீர்த்தத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தேப்பெருமாளுக்கு அந்த தாகம் தீர்ந்ததும் அதுக்கப்புறம் குளிர்ந்து போயிட்டாராம். குளிர்ச்சி அதிகமாயிடுத்துன்னா பெருமாளுக்கு அவருக்கு சுவாவமானது குளிர்ச்சி அதிகமாச்சுன்னா கருணம் அதிகமாகுது, கருணம் அதிகமானா அப்படியே பொழியிறார், அந்த மாதிரி பொழியறதுன்றது அதுக்கப்புறம் தான் ஏற்பட்டது என்பதாக வந்தே தம்யமினான் துரந்தரமகம் ஆனாந்த காரத்ருகாவந்தானம் அபரிபந்தினான் இதரிஷாருந்தானமிந்தானயா தயாதுதாம்புனிதினாபித்வாவிசுத்தம் வயா காலேன கரிசைல கிருஷ்ணஜலத காங்ஷாதிகம் வருஷதி. காலேன கரிசைல கிருஷ்ணஜலத காங்ஷாதிகம் வருஷதி. தேவபெருமாள் ஏன் இப்படி ஒரே கருணையாக வருஷிக்கிறார், பாஷ்யக்காரர் அவதரிச்சதுக்கு பிறகு பிரபன்னாளுக்குன்னு விசேஷமாக ரொம்ப ஓவராக கேட்டா கேட்காம இருந்தா கூட வருஷிக்கிறபடியான் மேகம் நாம் கேட்டா வருஷிக்கிறது கேட்காமையே வருஷிக்கிறதே, அது போலயாக்கும் பெருமாள் ஏன் இப்படி காருண்யத்தை வருஷிக்கிறார்னா ஒன்றும் இல்லை, பாஷ்யக்காரருடைய திருக்கரத்தினாலே தீர்த்தத்தை சாப்பிட்டா விட்டு குளிர்ந்து போய் அது நீர் ஏறி போய் அந்த கருணை என்கிறதான தீர்த்தத்தை ஒரே வருஷிக்கிறார் பெருமாள்னு தேசிகன் அனுபவிச்சதை ரொம்ப இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் சிங்கதாண்டவன் பல காலம் உபன்யாசங்கள் ஆரம்பிக்கச்சே இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணி உபன்யாசம் பண்ணியாகும். அந்த உபன்யாசத்தில் பாஷ்யக்காரரை பற்றி சம்பந்தம் இருக்கோ இல்லையோ இந்த ஸ்லோகத்தை சொல்லியாகும். ஏன்னா அந்த ஸ்லோகத்தில் அவ்வளோ ஈடுபாடு. அது தேவபெருமாள் பாஷ்யக்காரர் திருக்கரத்தாலே தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு அப்படியாக்கும் யுகமாக ஏங்கின்றிருந்ததான தாகத்தை தீர்த்துண்டாரே அந்த பக்தியோட கிடைக்கிற தீர்த்தம், அந்த தீர்த்தம் கிடைச்ச தேவபெருமாளுக்கு அதே போலே இன்னும் நாமும் அதே தீர்த்த கைங்கரியத்தை அன்னைக்கு பாஷ்யக்காரர் பண்ணி வச்ச தீர்த்த கைங்கரியத்தை நாமும் செஞ்சு கொடுக்கணும்னு தேரவந்திர ஆண்டவன் தொடங்கி வச்சதை திருக்குழந்தை ஆண்டவன் விடாம அந்த தீர்த்த கைங்கரியத்துக்குன்னு அதுக்கு சிஷியாவை போட்டு அவளுக்கு ஒரு உபகாரம் பண்ணி வச்சு பெருமாளுக்கு தினம் தீர்த்த கைங்கரியம் பண்ணணும் தீர்த்த கைங்கரியம் பண்ணணும்னு பண்ணி வச்சுட்டு இருந்தார். இது அடியான் சொல்றது இப்படி ஒன்று ரெண்டுன்னு இல்லை, இது போல எந்த ஊர்ல போனாலும் ஆண்டவன் கைங்கரியம்னு ஏதாவது சொல்லதான் சொல்றான். சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நடந்துருது, சாஸ்வதமாக நடக்கிறதும் உண்டு அப்பப்போ நடத்தி வச்சதும் உண்டு. திருமாலரஞ்சோலையிலே அழகரை சேவித்த போது இந்த அழகருக்கு ஆண்டாள் நூறு தடா நிறைந்த அக்கார வடிகள் சொன்னேன், நூறு தடா அக்கார வடிகள் நூறு தடா வெண்ணையும் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் என்று ஆசைப்பட்டாலே அதை பாஷ்யக்காரர் அன்னைக்கு பண்ணி வச்சார்னு சொல்லுவாளே, அதுக்கப்புறம் இந்த பாஷ்யக்காரர் பண்ணி வச்சா போலே யார் பண்ணி வச்சா யார் பண்ணி வச்சான்னு ஒன்றும் தெரியல. இருந்தாலும் ஆண்டாள் ஆசைப்பட்டதை பாஷ்யக்காரர் நடத்தி வச்சிட அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அதே போல கிடைக்காதான்னு நினைச்சுட்டு இருப்பார், அதை நாம இன்னைக்கு சமர்ப்பிக்கலாமேன்னு. அதே மாதிரி நூறு தடா நிறைந்த அக்கார விடலும் நூறு தடா பெண்ணையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அந்த அர்ச்சாவதாரத்தை அனுபவிச்சு அழகிற ஆண்டாள் அனுபவிச்சா போலே பாஷ்யக்காரர் அனுபவிச்சா போலே இந்த காலத்திலே தாமும் அனுபவிச்சுண்டு எழுந்தருளிருந்து இப்படி எப்பவும் ரொம்ப வசந்த சிந்தனைகள், அது ரொம்ப பக்திமயமான எண்ணங்கள், அதை கொண்டு அனுஷ்டான பரியந்தம் ஆக்கி கொண்டு சிஷ்யாலையும் அதில் ஈடுபடுத்தி கொண்டு அவளுக்கும் அதில் ஒரு பெரிய கொடுப்பனை கிடைக்க முடியா அதை தாம் அனுபவிச்சு கொண்டு அதுவும் பரம ஆச்சாரமாக பரிசுத்தமாக அந்த பெருமாளுக்கு நூறு தடா நிறைந்த அக்கார வடிகள் அன்னைக்கு சமர்ப்பித்த போது பெருமாளுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடியது சிலம்பாறு தான், இங்கே க்ஷேத்திரத்துக்கே புண்ணிய நதி அது. அந்த க்ஷேத்திர புண்ணிய நதியிலிருந்து அந்த 2 மைல் 3 மைல் தள்ளி அங்கேருந்து தீர்த்தம் வர வச்சு திருமணப்பள்ளியில பெருமாளுக்கு சக்கர பொங்கல் பண்ண வச்சு அதுலேருந்து அங்கேருந்து தீர்த்தம் வேலை பண்ணி கொண்டு வர வழிச்சு அதிலே பெருமாளுக்கு அக்கார விடுச்சல் பண்ணி வச்சு அதுக்கு நான் அதை அழகருக்கு சமர்ப்பிச்சு அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அதை எவ்வளவு ரசிக்கணுமோ அதை எவ்வளவு அது நம்ம ரொம்ப சம்பிரதாயமாக இருக்குமோ எவ்வளவு பூர்வாச்சாரியால் ஆசைப்பட்டதாக இருக்குமோ அதே மாதிரி எவ்வளவு ஒன்று எவ்வளவும் உண்டு ஆண்டவன் பண்ணி வச்ச காரியங்கள் சின்ன காரியங்கள் பெரிய காரியங்கள்னு ரொம்ப உண்டு. அதில் இப்போ ஸ்ரீமதி ஆண்டவனே இவர் இவ்வளவு பெரிய நிர்வாகி இவர் எவ்வளவு பெரிய காரியத்தையும் செஞ்சு வைப்பார் சம்பிரதாயத்துக்கு எத்தனை பேரையும் திரட்டி காட்டுவார் என்று ஸ்ரீமதி ஆண்டவனை குறிப்பாக லோகத்துக்கு காட்டும்படியாக இருந்த ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் 1960 ஸ்ரீமத் பெரியாண்டவனுடையதான 160வது திருநக்ஷத்திரம் வந்தது 160வது திருநக்ஷத்திரம் வந்தது. அப்போது ஸ்ரீமதி ஆண்டவன் பூர்வாசிரமத்தில் ஸ்ரீகாரியமாக எழுந்துள்ளி இருந்தார். அப்போது செம்பராண்டவனுக்கு ஸ்ரீகாரியமாக செம்பராண்டவன் நியமித்து அப்போ எழுந்துள்ளி இருந்தார். அப்பொழுது எங்கேயும் பிரவச்சனம் எப்பவும் பிரவச்சனம்னு பறந்துட்டு இருந்தாலும் ஆசிரமத்துக்கு என்று அந்த ஆச்சாரியாளுக்கு பெரியாண்டவன் சம்பிரதாயத்துக்கு நாம் ஏதாவது நல்ல உருப்படியாக செஞ்சு வைக்கணும்னு நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருந்தார். அதில் தான் 1955 முதல்ல ரங்கநாத பாதுகான்னு ஒரு பத்திரிகைன்னு ஒரு ஏற்படுத்தி அந்த பத்திரிகையை லோகத்திலே நடமாட விட்டால் தான் ஆசிரமம் ஆச்சாரியால் இங்கே ஒரு பெரிய சம்பிரதாயம் இங்கே வேறு இருக்குது இல்லை சத் விஷயங்கள்லாம் லோகத்திலே இதை பற்றி அடிக்கடி பேசணும் படிக்கணும் என்று ஒரு அதை ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆக்கணும் இல்லையா. அது ஒன்று இன்ஸ்டிடியூஷன் ஆக்கணும்னா அதுக்கு முதல்ல அவளுடைய மனோபாவங்கள்லாம் ஒன்றா திரண்டு வரணும். அந்த மனோபாவங்கள் திரண்டு வரத்துக்கும் மனோபாவத்திலே சம்பிரதாயத்தை பற்றி சிந்தனையும் ஆண்டவனை பற்றி எப்பவும் ஒரு பேச்சும் வழக்கமும் ஆண்டவன் என்ன செஞ்சுட்டு இருக்கார் என்று அவ்வப்போது நினைப்பு வரத்துக்கும் கலந்துக்கிறதுக்கும் வந்து போகிறதுக்கும் எல்லாத்துக்குமாக முதல்ல ஆண்டவன் எது நல்ல உபாயமாக இருக்கும்னா பத்திரிகை உபாயமாக இருக்கும். அதுதான் எப்போ அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் தான் அந்த நெருக்கம் வரும். நெருக்கம் வருந்தால் தான் திரள்வா. அப்போ தான் அப்போ ஒரு திரண்டு வரும்படியாக இருக்கும் என்று யோஜனை பண்ணி பூர்வாசிரமத்தில் 1955 ஸ்ரீ ரங்கநாத பாதுகான்றதான இந்த பத்திரிகையை ஆரம்பித்தாச்சு. 1955 ஆரம்பித்து விடாமல் நடத்தின்னு வந்தாச்சு. திரும்ப 1959 அதை நடத்த முடியாமல் ரொம்ப காரிய மத்தியத்திலே விட்டு போச்சு. திருப்பியும் அதை ஸ்ரீமத் ஆண்டவன் தாமே ஆச்சாரியராக வந்த பிறகு திருப்பியும் 1963 ஆரம்பித்து இப்போ விடாமல் நடந்துட்டு வருது. அதனால் இப்போ வரப்போகிற இந்த வருஷம் 50வது வருஷம். அதாவது 63 ஆரம்பித்து அதாவது திருப்பியும் ரீஸ்டார்ட்டு ரெசியூம் பண்ணதுக்கு இப்போது 50வது வருஷம் இல்லை 50வது வருஷம் 1955 பார்த்தான்னா 50வது வருஷம்லாம் முடிஞ்சு போய் இப்போ 58வது வருஷம் நடக்கிறது. இந்த பத்திரிகை ஸ்ரீமத் ஆண்டவன் ஆரம்பித்தது அது இந்த சம்பிரதாய அந்த ஆண்டவன் சம்பிரதாயத்தை பற்றி எப்பவும் அச்சுல விஷயம் ஏதாவது வந்துட்டே இருக்கணும். அதை பொதுஜனங்கள் எப்பவும் படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அவளுக்கு அந்த சம்பிரதாயத்திலே ஒரு ஞாபகமும் நெருக்கமும் எல்லாம் வரும்னு அதை உத்தேசமாக பண்ணியாச்சு. அது இப்போ நன்னா நடந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக நடந்துட்டு வருது. அதே போல் இப்போ ஆசிரமத்தினுடையதான சொத்து விவகாரங்கள் கணக்கு போக்குவரத்து பண விவகாரங்கள் எல்லாத்தையும் ஏன்னா செம்பராண்டவன் எதையுமே காதில் போட்டுக்கல. இந்த சொத்து விவகாரங்களை பற்றி எதையுமே லட்சியம் பண்ணலை காதில் போட்டுக்கல. வரவு செலவை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. ஆண்டவன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த சொத்து பத்திரங்கள் அதுக்கு வேண்டியதான ராஜகீயமான நடவடிக்கைகள்லாம் உண்டோ இல்லையோ அதுக்கு வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதுக்கு வேண்டியதான பட்டா அதெல்லாம் பத்திரங்கள் எல்லாம் பதிவுபடுத்தி வாங்கி வச்சுட்டு எல்லாம் இந்த மாதிரியாக எல்லாத்தையும் சில பேர் வாய் வார்த்தையாகவே சொல்லி கொடுத்து வச்சுருப்பா. எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணி அதை ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பாக ஆசிரமத்துக்கு இதெல்லாம் சொத்து என்று கைவசமாக இருக்கும்படியாக பண்ணி வச்சாச்சு. அதுபோக 160வது வருஷம் பெரியாண்டவனுடையதான திருநட்சத்திரம் வந்தபோது ரொம்ப அமோகமாக பண்ணியாச்சு. ஆயிரக்கணக்கான சுவாமிகளை வேலை பண்ணி ஜனங்களை வரவழைச்சு ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஃபங்க்ஷனாக நடத்தி அது பெரிய சதஸ் 7 நாட்கள் நடத்தி நிறைய வித்வான்களை வரவழைச்சு ஒரு ஆசிரமம் என்றது ஒரு பெரிய ஸ்தாபனமாகும். இந்த ஸ்தாபனத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அன்வயிச்சு போவா. அவளுக்கெல்லாம் எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணி அவள்லாம் கௌரவமாக இந்த ஆசிரமத்தை நினைக்கும்படியாக இவ்வளவு தான் பெரிய காரியங்கள்லாம் அனாயாசமாக பண்ணி வச்சுண்டு இதுக்கு வேண்டியதான திரவியங்களையும் அதுக்கு வேண்டியதான திரவியத்தையும் அதை சேகரித்து செலவழித்து அதை கொடுத்து எடுத்து செய்யக்கூடியது இது மாதிரியாக ஒரு பெரிய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு திறமை உண்டு அப்படின்றது அந்த ஸ்ரீமதாண்டவனுக்கு ஆண்டவன் அண்ணா பூர்வாசிரமத்திலே பிரமாதமா பிரவச்சனம் பண்ணுவார், பெரிய வித்வாராகும் சீகாரியமா இருக்கார், பொறுப்பா இருக்கார் என்றெல்லாம் போக எத்தனை பெரிய காரியத்தையும் அனாயாசமா பண்ணி காட்டுவார் அப்படின்றது அந்த 1960 பெரியாண்டவனுடைய அந்த திருநட்சத்திரம் நடத்தின போது ஸ்ரீ வைஷ்ணவ லோகமே பிரமிச்சுது. ஒரு ஆசிரமத்தில் ஆண்டவன் சம்பிரதாயத்தில் எத்தனை பெரிய ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கா, எத்தனை வித்வான்கள் சந்தோஷமாக வந்து அன்வைச்சு எவ்வளோ உசத்தியாக எத்தனை ஆச்சரியமாக பாராயணங்கள் என்ன, அந்த சதஸ் என்ன, ததியாராதனம் என்ன, ஆச்சாரியாளுடைய திருநட்சத்திரம் என்ன என்று நடந்திருது. அதுக்கப்புறம் மேலே ஆசிரமத்தில் எத்தனையோ வைபவங்கள். முதல்ல தேரவந்துராண்டவன் காலத்தில் பிரமாதமாக திருநட்சத்திரங்கள்லாம் நடக்கும், ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் இந்த அளவுக்கு நடந்ததுன்னு இல்லை, இதுதான் ரொம்ப மகோன்னதமாக இருந்தது. அதே போல ஆண்டவன் ரொம்ப பெருசாக ஒன்று பண்ணியாச்சு, அதுக்கு ஈடு இதுவரைக்கும் ஆசிரமத்தில் நடக்கலை. தேரந்தூர் ஆண்டவனுடைய 100வது திருநட்சத்திரம் 1971 100வது திருநட்சத்திரம் கொண்டாடியாச்சு. அதுபோல ஒரு பெரிய வைபவம் இதுவரைக்கும் கிடையாது ஆசிரமத்தில். எத்தனையோ வைபவங்களை பார்த்துட்டோம், அதெல்லாம் பெரிய வைபவமானு கேட்கல, அதெல்லாம் கூட பெரிய வைபவமாக இதை நடத்தியாச்சு. அதுக்கு சொல்கிறேன், அப்போ ஸ்ரீ அஷ்டாட்சர யாகம்னு ஒன்று பண்ணியாச்சு ஸ்ரீமத் ஆண்டவர். அஷ்டாட்சர யாகத்துக்கு 250 சுவாமிகள், நல்ல அனுஷ்டாத்தாக்களான சுவாமிகள், அந்த சுவாமிகள் வேத பாராயணம் அதிகாரியாகவோ திவ்ய பிரபந்த அதிகாரியாகவோ இருக்கக்கூடியவோ அந்த மாதிரியாக மாத்திரம், நல்ல சாஸ்திர வித்வான், 3 சாஸ்திர வித்வானாக இருக்கணும், அனுஷ்டாதாவாக இருக்கணும், இல்லை திவ்ய பிரபந்த பூர்ண அதிகாரியாக இருக்கணும், அனுஷ்டாதாவாக இருக்கணும், இல்லை வேதத்துக்கு பூர்ண அதிகாரியாக அனுஷ்டாதாவாக இருக்கணும், அந்த மாதிரியாக யோக்கியதையோடு அனுஷ்டாதாவாக இருக்கக்கூடிய 250 சுவாமிகளை அஷ்டாட்சர ஜபம் ஒவ்வொரு நாள் அதுமாதிரி 9 நடந்தது. அஷ்டாட்சர ஜபம் அனவரதம் பண்ண சொல்லி அதே 9 குண்டங்களை அஷ்டாட்சர ஹோமம் விசேஷமாக நடத்தி அந்த பூர்ணாவதி அன்னைக்கு அந்த பூர்ணாவதியானது ஆண்டவன் பக்கத்தில் 7 இருக்குச்சு பூர்ணாவதி ஜொல்லிமா ஜொலிக்க 18 அந்த அக்னி பகவான் குருன்னு மேலே எழுந்தது. அந்த அதை சேவிச்சவா கொடுப்பன சொல்ல முடியாது. அதுக்கு 15,000 பேர் வந்திருந்தா அந்த பூர்ணாவதி சமயத்துக்கு நம்ம ஆசிரமத்தில் நடந்த ஃபங்க்ஷனில். இது வரைக்கும் அடியேன் கேள்விப்பட்டு அடியேன் பார்த்து நடந்த எத்தனையோ ஃபங்க்ஷன் பார்த்துருக்கேன், அதில் அடியேன் பார்க்காத ஃபங்க்ஷன் இது. அது 15,000 பேர் வந்திருந்தாலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த பூர்ணாவதி சமயத்தில். இப்போ ஸ்ரீமத் ஆண்டவனுடைய சதமான உற்சவம் நடந்தபோது அடியேன் பார்த்து 10,000 பேருக்கு மேலே இருந்தா. அதே போல பிரகிருதம் ஆண்டவனுடையதான 75வது திருநட்சத்திரம் ஸ்ரீரங்கத்தில் விசேஷமாக நடந்தபோது 8,000 10,000 பேர் இருந்தா, அதெல்லாம் பார்த்தேன் ஒரே சமயத்தில். அது போக வந்து போனவாள்னு அது ரொம்ப ஆயிரக்கணக்கானவா இருப்பா. ஆனால் அப்போ 30 முன்னாடி, 40 முன்னாடி 1971 அதுவும் அப்போது போக்குவரத்துலாம் ரொம்ப குறைவாக இருந்த காலத்தில் அது ஸ்ரீ வைஷ்ணவால் அத்தனை பேர் 15,000 பேர் ஸ்ரீரங்கத்திலே அவளுக்கு வேண்டிய வசதிகள்லாம் பண்ணி ததியாராதனுடைய அந்த அந்த தேரவந்துராண்டவனுடைய 100வது வருஷத்துக்கு உண்டான ததியாராதன வைபவம் மாத்திரம் எழுதி மாளாது, அந்த மாதிரியாக ஆச்சரியமாக நடந்தது அப்படின்னு. 25 பேர் நல்ல ஆச்சரியமான லட்சணமான வைதிக லட்சணத்தோடு 25 தலிக பண்ணுறவா பரிசாருகாள் அனவரத்தம் 9 வசந்த பக்ஷணங்கள் எல்லாம் அதை சொல்லுவா சொல்லச்சே. அந்த மடப்பள்ளியிலே அந்த தளிகனுடையதில் அதில் கலந்த நெய் அதில் சிந்தும் பாருங்கள், சிந்தின நெய் மடப்பள்ளி பூரா வழிஞ்சு வெளியில் சாக்கடை வழியாக ஓடி வெளியில் நெய் சாக்கடையாக எடுத்து வருது. அப்படி நெய் சாக்கடை போய் உறைஞ்சி போன நெய் சாக்கடை மேற்கொண்டு ஜலம் போகாமல் அந்த நெய் சாக்கடையை சரி பண்ணுறதுக்காக வெந்நீரை கொட்டி அப்பப்போ அந்த நெய் சாக்கடையை உருக்கி விளக்கி, அதாவது அது எதுக்கு சொல்கிறேன், அந்த அது அந்த அளவுக்கு அந்த தரியாராதனுடைய ஒரு பெரிய அது மகிமையை சொல்ல வந்தது. இதை சொல்லித்தான் விளக்கணும்னு இல்லை, அந்த அந்த சாக்கடையெல்லாம் கூட வெளியிலே ஜலம் போக முடியாத அளவுக்கு ஆக்கும் நெய் பெருகி எடுத்து. நாம் இப்போ ஆண்டாள் பாசுரத்திலே பொதுவாக சொல்லச்சே மூடனை பெய்து முழங்கை விழிவாரன்னு சொல்லுவாள். அதுபோல இல்லை, அது எப்போ மடப்பள்ளியெல்லாம் நெய் ஒழுகி அந்த நெய்யெல்லாம் ஒழுகி போய் வெளியிலே சாக்கடையெல்லாம் வியாபித்து அது உறைஞ்சி போய் அதுக்கு மேலே ஜலம் போக முடியாமல் அதுக்கு நெய் அதுக்கு வெந்நீரை கொட்டி கொட்டி அப்பப்போ வெந்நீரை கொட்டி தள்ளிண்டு அந்த அளவுக்கு பெரிய செலவு. அது 1971 ஸ்ரீமத் ஆண்டவன் இப்படியா மடப்பள்ளிக்கே இவ்வளவு செலவழிச்சாருன்னா, அப்புறம் அத்தனை 15,000 பேருக்கு வந்த அந்த பந்தல் செலவு என்ன, அதுக்கு மேலே அவன் சுவாமிகளுக்கு பண்ண உபச்சாரம் என்ன, சுவாமிகளுக்கு அந்த கொடுத்த தட்சிணாதிகள் என்ன, அதுக்கு மேலே திரவியங்கள் செலவழித்தது என்ன, அது ரொம்ப அபாரமாக இருந்தது என்று. அப்பொழுது அந்த 1971 தேரவெந்தூர் ஆண்டவன் சதமான திருநட்சத்திரத்தை ஸ்ரீமத் ஆண்டவன் இப்படி முன்னே இருந்து அந்த பூர்ணாதி சமயத்தில் பக்கத்தில் அப்படியே சாக்ஷாத் திருவஷ்டாட்சரமூர்த்தியான சர்வேஸ்வரனே இப்போ ஆச்சாரிய வேஷத்தில் வந்து நிற்கிறா போல அப்படியே ஜொலிக்க ஜொலிக்க இருந்து கடாட்சிச்சு கொண்டு அத்தனை பேருக்கும் அந்த கும்ப தீர்த்தத்தை புரோக்ஷிச்சு நடத்தின அந்த ஒரு பெரிய ஒரு தெய்வீகமான அந்த திருவஷ்டாட்சர யாகம் இருக்கு, அதில் அப்படியே ஆகர்ஷிக்கப்பட்டு ஸ்ரீமன் ஆண்டவனை தவிர பிரபஞ்சத்திலே இனி நம்ம பாஷ்யகார சம்பிரதாயத்தை தேசிய சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு வேற ஆச்சாரியால் கிடையாதுன்னு சொல்லி அது வரைக்கும் முனித்திரயத்திலே ஆண்டவனிடத்திலே வந்து சேராத குடும்பங்கள்லாம் கூட நூற்றுக்கணக்கில் வந்து அப்புறம் சேர்ந்தா, அது அது முக்கியமான பாயிண்ட். அது அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ அதை. இது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், இது இப்பேற்பட்ட இன்ஸ்டிடியூஷனுக்கு இப்போ ராமானு சம்பிரதாயத்துக்கு ஒரு எடுப்பான ஒரு தலைவராக ஆச்சாரியராக ஸ்ரீமத் ஆண்டவன் இருந்து அத்தனை பேரையும் வந்து பரிபாலித்து அத்தனை பேரையும் சேர்த்து எத்தனை பெரிய ஒரு சம்பிரதாயத்தை நிர்வகிக்கக்கூடியவர் என்று நிரூபிக்கும்படியாக அந்த இந்த மாதிரி நிறைய நடத்தியாச்சு. பெங்களூரில் எவ்வளோ பண்ணியாச்சு, அது பெங்களூரில் ஒரு சமயம் மகாபாரத பிரவச்சனம் முடிச்சா விட்டு சகஸ்ர பிராமண போஜனம்னு ரொம்ப பிரமாதமாக சகஸ்ர பிராமண போஜனம் இது இதெல்லாம் ஒன்று ரெண்டுன்னு என்று சொல்லி கொண்டு ஸ்ரீமத் ஆண்டவனுடைய வைபவத்தை குறைக்கவே கூடாது. எவ்வளவோ பண்ணியாச்சு ஸ்ரீமத் ஆண்டவன். அப்படின்னா விசேஷ ஆச்சாரியராக எழுந்தருள் இருந்து நடத்தி கொண்டு எல்லாத்த விட இதே போல எல்லாத்த விடன்னு நிறைய சொல்லிகிட்டே போக வேண்டியதுதான். பத்மாவதி தாயாருக்கு ஸ்ரீசூக்த ஹோமம் பண்ணியாச்சு. அது நடந்தது எப்போ நடந்ததுன்னா 1975 நினைக்கிறேன், 1975 பத்மாவதி தாயாருக்கு. அது மாதிரியான ஸ்ரீசூக்த ஹோமம் இனிமேல் முன்னே நடக்காது பின்னே நடக்காது. ஏன்னா தாயாரை பத்மாவதி தாயாரை திருச்சானூரில் பெருமாள் தாயார் கல்யாண வெங்கடேஸ்வரர் ரெண்டு பேரையும் மண்டபத்துக்கு எழுந்துருளை பண்ணி 8 குண்டங்கள் அஷ்டலட்சுமி குண்டங்கள் எல்லாம் தாயாரை சுற்றி எழுந்துருளை பண்ணி ஸ்ரீசூக்த ஹோமம் 3 அத்தியாச்சரியமாக நடத்தியாச்சு. அதுபோல தாயாரை எழுந்துருளை பண்ணி ஸ்ரீசூக்த ஹோமம் ஒரு தனியார் பண்ண முடியுமா இந்த காலத்தில்? அது ஆண்டவனுடைய தேஜஸ் நடந்தது. அந்த ஆண்டவனிடத்துல தாயார் வச்சிருக்கிற பரிவு அந்த காரியம் நடந்தது அன்னைக்கு. அந்த சத்காரியம் அவ்வளோ அமோகமாக நடந்தது ஸ்ரீசூக்த ஹோமம். அது 8 நடந்தது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து சேவிச்சா அக்னி குண்டத்திலே ஸ்ரீசூக்த ஹோமமாக்கும். தாயார் மத்தியத்தில் எழுந்திரு கல்யாண வேங்கடேஸ்வரரோ எழுந்திருக்க ரெண்டு வேளையும் ஸ்ரீசூக்த ஹோமம் எழுந்து தாயார் எள்ளி நடந்தது பாருங்கோ. அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காததான ஒரு புண்ணியம் அந்த மாதிரி. இதே போல நிறைய ஆண்டவன் எவ்வளவு வாரி கொடுத்துருக்கார் என்பது சில சமயம் ரொம்ப சிக்கனமாக நடந்துப்பார். சிக்கனமாக நடந்தால் தான் செலவழிக்க வேண்டிய இடத்துல செலவழிக்க முடியும். மகாமகம் நடந்தது 1968 அதுக்கப்புறம் 80 ரெண்டு சமயத்திலையும். அது கும்பகோணத்தில் ஆண்டவன் சுயமாகவே கும்பகோணம் பூர்வம், அதுவும் மகாமகம்னா அது அமுதனுக்கு ரொம்ப விசேஷம்னு திருவுள்ளம். அதனால மகாமகத்தில் அமுதனை வந்து சேவிக்கிறவா, அந்த மகாமக குளத்தில் வந்து நீராடி போகிறவா, அவளுக்கு இப்படி பெருமாளை சேவிக்கிறவா, அந்த க்ஷேத்திரத்துக்கு வரவா, அந்த க்ஷேத்திரத்திலே புண்ணிய தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணுறவா, அவளுக்கு ஒருவா சாதம் போட்டா எவ்வளோ ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த 10 மாமகம் 10 1968 1980 10 அனவரதம் பிரசாதம் கொடுத்தாச்சு. ஊர் எந்த ஜனங்களாக இருக்கட்டும் ஜாதி பேதம் கிடையாது, எத்தனை ஜனங்கள் வந்தாலும் சரி அத்தனை ஜனங்களுக்கும் வாரி வாரி போட்டாச்சு ஸ்ரீமத் ஆண்டவன். அந்த விசாலமான மனசு, அந்த கொடுக்குற மனசு, அதுதான் அந்த அப்படி அந்த கொடுக்குற மனசும் வாரி கொடுக்குற மனசும் அது தொடர்ந்து இப்போ இன்னும் ஆச்சரியமா ஆசிரமத்தில் எத்தனை பேர் வந்தாலும் எந்த எண்ணிக்கை வந்தாலும் எந்த நேரத்திலே வந்தாலும் பிரகிருதம் ஆண்டவன் அன்னைக்கு அது ஸ்ரீமத் ஆண்டவனுடைய தான் அந்த கைங்கரியத்தையும் விடாம ரொம்ப பண்ணிட்டு வந்தாரு ஆண்டவன். இப்படி ஆனால் அந்த எப்பவும் ஒவ்வொரு க்ஷணம் திருக்குழந்த ஆண்டவனுடைய அவர் ஆச்சாரியராக எழுந்தருள் இருந்ததான ஒவ்வொரு க்ஷணமும் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களாயும் அதுவும் அது உபன்யாசமாயிருந்தாலும் சரி, அது ஆகர்ஷிக்கும்படியாயிருக்கும். அநேகம் பேர் வந்து அன்வயிச்சு அனுபவிக்கும்படியாயும், மனசுலே நல்ல விஷயத்தை வாங்கிக்கும்படியாயும். அதே போல சத்காரியங்களாயிருந்தாலும் எத்தனையோ பண்ணியாச்சு. சத்காரியம்ன்றதுலாம் லிஸ்ட் அவுட் பண்ணினா அது எத்தனையோ ஆயிரத்துக்கு போகும். அது அத்தனை சத்காரியம் பண்ணியாச்சு ஸ்ரீமத் ஆண்டவன். அப்படி எழுந்தருள் இருந்த ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திவ்ய வைபவம் இன்னும் நிறைய சொல்லலாம் போல தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் வளர்ந்துட்டே போறது. அடுத்த வாரம் கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஹலோ
அடியந்தாசன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்த வாரத்துக்கு கண்டிப்பா காத்துட்டு இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் அடியன்.